الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن المحيض، قل هو أذى فاعتزلوا النساء في المحيض فلا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله، إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய மிகப்பெரிய அன்பு இரக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய மேலான புனித தீனுல் இஸ்லாத்தை விளங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நமக்கு நசீபாக்குகிறான், நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். எவ்வாறு நபி அவர்களுடைய காலத்தில் பெண்களுக்கு மத்தியில் இந்த தீன் இருந்துச்சோ, பெண்கள் அவர்களுக்கு தேவையான தீனுடைய விடயங்களை நபி அவர்கள் மூலமாக, நபி அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களின் மூலமாக கேட்டு அறிந்து கொள்வார்களோ, அதே போன்று ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நமக்கும் நசீபாக்கி இருக்கின்றான், தந்திருக்கின்றான். இதற்கு அல்லாஹுக்கு முதல் முதலாக நன்றி செலுத்துகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோயிலும் நடைபெறக்கூடிய இந்த ப்ரோக்ராம், இதில் ஒவ்வொரு தலையங்கங்களும் கொடுக்கப்பட்டு அதில் பூர்த்தியான அமைப்பில் பெண்களுக்கு ஒரு அறிமுகம், அறிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், என்ற நல்ல நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய இந்த ப்ரோக்ராம், இதில் இன்றைய எமது பாடத்தில் ஒரு பெண்ணுடன் சம்பந்தப்படக்கூடிய சில மார்க்க சட்டதிட்டங்கள், ஒரு பெண், அதாவது மாதவிடாய் ஏற்படக்கூடிய ஒரு பெண், அவள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவளுடன் சம்பந்தப்படக்கூடிய சட்டதிட்டங்கள் என்ன, ஷரியத் அவளுக்கு என்ன விடயங்களை ஏவுகின்றது, எந்த காலத்தில் தொழுகையை விட வேண்டும், எந்த காலத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அந்த வெளியாகக்கூடிய மாதவிடாய் எவ்வாறு இருந்தால் அவள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பகுதியை நாம் இன்று பார்ப்போம். எனவே எமது இந்த பாடத்தை எமக்கு பல பங்குகளாக பிரித்து ஒவ்வொரு பங்குகளாக தெளிவாக எமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதில் முதலாவது, ஆரம்பத்திலிருந்தே பார்ப்பதாக இருந்தால், ஒரு பெண்மணி அவள் இந்த பருவ வயதை எத்தக்கூடிய காலம் எது, எத்தனை வயதை அடைந்து கொண்டால், அடைந்து கொண்டதற்கு பின்னால் அவளிருந்து எப்ப ரத்தம் வெளியாகதோ, அந்த மாதவிடாய் வெளியாகின்றதோ, அதை வைத்து நாம் இந்த பெண் பருவ வயதை அடைந்து விட்டாள் என்று எத்தனை வயதை எத்திக்கொண்டால் சொல்லலாம். அல்லது பொதுவாக எந்த காலத்திலும் ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வெளியாகிவிட்டால் அவள் பருவ வயதை எத்திவிட்டாளா என்றால், சரியத்து நமக்கு சொல்லித் தருகின்றது, ஒரு பெண்மணி எப்ப 9 வயதை அடைகின்றாளோ, 9 வயதை அடைந்ததற்கு பின்னால் அவளுக்கு இந்த மாதவிடாய், இந்த இரத்தம் வெளியாகிவிட்டால் அவள், அதாவது பருவ வயதை எத்திவிட்டாள் என்று அர்த்தமாகும். எனவே இந்த 9 வயதுக்கு முன்னால் ஒரு பெண்மணிக்கு இரத்தம் வெளியாகுவதாக இருந்தால் அது அவள் பெரிய பிள்ளையை ஆகுவதற்கு அடையாளமும் கிடையாது, பருவ வயதை அடைந்து விட்டாள் என்பதற்கு அடையாளம் கிடையாது. 9 வயது என்னும் பொழுது அது எந்த அடிப்படையில் பார்ப்பது, இஸ்லாமிய ஹிஜ்ரி கணக்கு பிரகாரம் ஒரு பெண்மணி எப்ப 9 வயதை எத்துகின்றாலோ, அந்த 9 வயதை எத்தியதற்கு பின்னால் இந்த இரத்தத்தை கண்டால் அந்த இரத்தம் பருவ வயதை அடைந்து விட்டால் என்பதை அறிவிக்கின்றது. எனவே 9 வயது என்னும் பொழுது பூர்த்தியாக 9 வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஓரிரு நாட்கள் முன்னுக்காகலாம், பின்னுக்காகலாம். பின்னுக்கானால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஓரிரு நாட்கள் முன்னுக்கானால் அதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவள் பெரிய வேலை அடைந்து விட்டாள் என்பது அதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே ஆரம்பமாக இந்த மாதவிதாயை சந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி முதல் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய கால அளவு எவ்வளவு, அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும். எனவே இந்த அடிப்படையில் ஒரு பெண்மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த மாதவிடாய், அந்த இரத்தம், அது எவ்வளவு காலத்துக்கு வெளியாகும், எவ்வளவு காலம் வரைக்கும் நீடிக்கும், அதில் ஆக குறைந்தது அதனுடைய அளவு என்ன? ஃபுகஹாக்களுடைய கருத்து பிரகாரம் ஒரு பெண்மணிக்கு வெளியாகக்கூடிய இந்த இரத்தம் மூன்று வகைப்படும். ஒன்று நாம் சொல்கின்றோம் ஆகிய குறை ஆக குறைந்த அளவு, இன்னும் ஒன்று சொல்கின்றோம் அதாவது நடுத்தரமானது, இன்னும் என்று சொல்கின்றோம் ஆக அதிகமானது. ஆக குறைந்த அளவென்றும் பொழுது யோமுன் வலையிலத்துன், ஒரு இரவு ஒரு பகல், அதாவது 24 மணித்தியாரங்கள், அதுதான் ஆக குறைந்த அளவு. எனவே ஆக குறைந்த அளவு ஒரு மணி ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வெளியாகாவிட்டால் அதனுடைய அர்த்தம் அவள் அதாவது பருவவேலை எத்தவில்லை என்பது அர்த்தம். அது அந்த ஹைதருடைய இரத்தம் கிடையாது, அது தனது மேனியில் இருக்கக்கூடிய ஒரு நோயின் காரணமாக வெளியான ஒரு இரத்தம் என்ற முடிவுக்கு வரணும். ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் 24 மணித்தியாரம் ஆக குறைந்தது இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய இரத்தம் ஆக குறைந்த அளவு 24 மணித்தியாரங்கள் இருக்க வேண்டும் என்றால் அது என்னது, தொடர்ச்சியாக 24 hours அந்த பெண்ணுடைய இரத்தம் வெளியாகக்கூடிய இடத்திலிருந்து இரத்தம் வெளியாகிக் கொண்டே இருக்கணுமா, அல்லது விட்டு விட்டு வெளியானாலும் அது ஹைதில் சேருமா என்பது ஒரு கேள்வி. இதற்குரிய பதில், ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வெளியாகுது, அதுக்கு பின்னால் கொஞ்ச நேரம், கால் மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், ஏதோ ஒரு அடிப்படையில் கொஞ்ச நேரம் அப்படியே தடுக்கப்படுது, அதுக்கு பின்னால் திரும்ப வெளியாகுது, இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நாட்கள் இருக்க வேண்டும். அதை இன்னொரு விதத்தில் விளங்குவதாக இருந்தால், இரத்தம் வெளியானதுக்கு பின்னால், இரத்தம் வெளியானதுக்கு பின்னால் இடைப்பட்ட அந்த நேரத்தில் உண்மையிலே இது ஹைல்தானா, அதை விளங்கிக் கொள்வதற்காக ஃபுகஹாக்கள் ஒரு முறை எழுதுகின்றார்கள், ஒரு பஞ்சு அல்லது ஒரு பிடவை திண்டு ஏதாவது ஒன்றின் மூலமாக தனது இரத்தம் வெளியாகக்கூடிய அந்த இடத்தில் வைத்து அதற்கு பின்னால் அதில் அந்த இரத்தத்தினுடைய ஏதாவது ஒரு கொஞ்சம் பட்டிருந்தால் அது இரத்தம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. எனவே இரத்தம் 24 மணி நேரங்களும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கணும், அவ்வாறு வெளியானால்தான் அது ஹைதருடைய இரத்தம் என்ற முடிவு என்பது கிடையாது. மாற்றமாக இந்த அடிப்படையில் நாம் அதனை பரிசோதனை பண்ணி பார்த்தால் அந்த பஞ்சிலோ அல்லது அந்த பிடவை துண்டிலோ கொஞ்சம் இரத்தம் படக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதனுடைய அர்த்தம் அவளுக்கு இரத்தம் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு பெண்ணுக்கு வெளியாகக்கூடிய இரத்தினுடைய ஆக குறைந்த கால எண்ணிக்கை, கால அளவு. அதே போன்று இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கலாம், இந்த ஹைதுடைய மாதவிடா இந்த இரத்தம், இது ஆகக்கூடியது 15 நாட்களுக்கு இது தொடர்ச்சியாக வரும். 15 நாளையும் விட எப்ப அதிகமாகுதோ அது ஹைல் கிடையாது, அதுக்கு நாம் இஸ்திஹாதா என்று சொல்வோம். அது ஒரு பெண்ணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயின் காரணமாக வரக்கூடியது. அதனுடைய தெளிவுகள் இன்ஷா அல்லாஹ் பின்னால தெளிவாக வரும். இது ஒரு பெண்மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய ஆக அதிகமான அளவு காலம். ஆக குறைந்தது ஒரு நாள், ஆக அதிகமான காலம் 15 நாட்கள். இப்ப நடுத்தரமான ஒரு காலமும் இருக்குது. பெரும்பாலான பெண்களுக்கு 3 நாள் வரும் அல்லது 7 நாள் வரும், 6 நாள் வரும். எனவே ஆக நடுத்தரமான காலம் 6 நாள் அல்லது 7 நாட்கள். ஹஜ்ரத் ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்களிடத்தில் வந்து தனக்கு ஏற்படக்கூடிய வெளியாகக்கூடிய அந்த இரத்தத்தை பற்றி முறையிட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், தஹய்யலி ஃபி இல்மில்லாஹ் சித்தத அய்யாமின் அவ் சபஅத அய்யாமின் கமா தஹய்யலுன் நிஸா. 6 நாள் அல்லது 7 நாட்கள் இதுதான் இரத்தம் வெளியாகக்கூடிய காலம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். இது ஒரு பெண்ணுக்கு இரத்தம் வெளியாகக்கூடிய சாதாரணமான நடுத்தரமான ஒரு காலம். அதிகமான பெண்களுக்கு, அதிகமானவர்களுடைய கருத்து பிரகாரம், அதிகமான பெண்களுக்கு வெளியாகக்கூடிய இந்த இரத்தம் 7 இருக்கும், அல்லது 6 இருக்கும், அல்லது அதுக்கு கீழ் 3-4 போன்ற நாட்களுக்கு தான் தொடர்ச்சியாக வரும். சரி, இது இப்போ ஒரு பெண்ணுக்கு வெளியாகக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு, கால அளவு. அடுத்த பகுதியில் நமக்கு கவனிக்க வேண்டிய அவசியமான விடயம், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில், பருவவேதை எத்திய ஒரு பெண்ணை பொறுத்தவரையில், அவள் ஒன்றெங்கில் அவள் முபத்ததியா ஆரம்பமாக இரத்தம் வரக்கூடியவளாக மாதவிதாயை சந்தித்தவளாக இருப்பாள், அல்லது இதற்கு முன்னால் மாதவிதாய் ஏற்பட்டு, அதாவது பருவவேதை எத்திய ஒரு பெண் பின்னால ஒரு காலத்தில் அவருடைய வலிமையான அந்த நாட்களுக்கு மாற்றமான முறையை காணுகின்றார். இந்த அடிப்படையில் இருப்பார். எனவே ஆரம்பமாக முதல்முதலாக தனது வாழ்க்கையில் முதல்முதலாக இந்த மாத விதாயை சந்திக்கக்கூடிய இந்த பெண்மணி, அவளுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கலாம், அவள் என்னென்ன சந்தர்ப்பங்களுக்கு கட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, அந்த இரத்தம் எந்தெந்த அடிப்படையில் இருக்கும். அதில் முதலாவது, அந்த பெண்ணுக்கு ஆரம்பமாக ஹைல் ஏற்படக்கூடிய அந்த பெண்ணுடைய அந்த ஹைல் ஒரு நாளைக்கு மாத்திரம்தான் வரும், அது 15 நாளை தாண்டாது. ஒரு நாள் அல்லது 2 நாள், 3 நாள், 7 நாள், இந்த அடிப்படையில் வரும், 15 நாளை தாண்ட மாட்டாது. இவ்வாறு ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் ஹைல் வந்து அது 15 நாளை தாண்டாவிட்டால், அந்த ஹைல் இருக்கின்றதே அந்த இரத்தத்துக்கு நாம் முடிவு செய்வோம், இது ஹைலுடைய இரத்தமாகும். அது எந்த நிறத்தில் வந்தாலும் சரி, அது கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நிறத்துடையதாக இருந்தாலும் சரி, வேற நிறங்களில் வெளியானாலும் சரி, முதல் முதலாக சந்திக்கக்கூடிய 9 வேளை எத்தியதைக்கு பின்னால முதல் முதலாக சந்திக்கக்கூடிய அந்த இரத்தத்துக்கு நாம் ஹைல் என்ற முடிவுக்கு வருவோம். அதனுடைய சட்டம் அது எந்த நிறத்தில் இருந்தாலும் ஹைலாகும். இன்னும் சிலருக்கு அந்த இரத்தம் ஆரம்பமாக வரும், வந்ததற்கு பின்னால் அது ஹைதனுடைய ஆகக்கூடிய காலமாகிய 15 நாளை தாண்டும். இவ்வாறு ஒரு பெண்ணுக்கு ஆரம்பமாக ஹைதை சந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த ஹைல் தொடர்ச்சியாக இருந்து 15 நாளை விட அதிகமாக வந்துவிட்டால் அவளுடைய சட்டம் எது, அவளுடைய சட்டம் என்னது, அது எது ஹைல் என்று கணக்கெடுக்கிறது, எது ஹைல் இல்லை என்று கணக்கெடுத்து நாம் சொல்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுடைய நிலைமையை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது அவசியமாகும். அந்த பெண் ஒன்றின் கீழ் அந்த இரத்தங்களை பார்த்து பிரித்து அறியக்கூடியவளாக இருப்பாள், அல்லது அந்த இரத்தங்களை பார்த்து பிரித்து அறிய முடியாதவளாக இருப்பாள். அதாவது அந்த இரத்தங்களுடைய நிறத்தை பார்த்து, இந்த முதலாவதாக வந்த இரத்தம் இந்த நிறம், அதுக்கு பின்னால வந்த இரத்தம் அது இந்த அடிப்படையில் உள்ளது, அதுக்கு பின்னால வந்த இரத்தம் இந்த அடிப்படையில் உள்ளது, இந்த அடிப்படையில் பிரித்து அறியக்கூடியவராக இருப்பாள், அல்லது இந்த அடிப்படையில் பிரித்து அறிய முடியாதவராக இருப்பாள். எனவே ஒரு பெண்மணி அவளுடைய ஹைல் 15 நாளையும் விட அதிகமாகிவிட்டால், அதிகமான நாட்களுக்கு வந்துவிட்டால், அந்த பெண்மணி அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்து அறியக்கூடியவளாக இருந்தால், பிரித்து அறியக்கூடியவளாக இருந்தால், அவளுடைய அந்த பிரித்து அறிதலை வைத்து நாம் தீர்ப்பு செலுத்துவோம், இது ஹைல், இது ஹைல் கிடையாது. எவ்வாறு தீர்ப்பு செலுத்துவோம்? அதாவது எந்த இரத்தம் மிகவும் கட்டியான அமைப்பில், கலர் மிகவும் காரமான அமைப்பில் அது வருமோ அதுக்கு ஹைல் என்பதாகவும், நிறங்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு இஸ்திஹாலா, இது நோயின் மூலமாக வெளியாகக்கூடியது என்பதாகவும் நாம் முடிவுக்கு வருவோம். அந்த முடிவுக்கு வருவதாக இருந்தால் மூன்று நிபந்தனைகள் அவசியமாகும். அதுல முதலாவது, இந்த காரமான நிறத்துக்கு வரக்கூடிய இரத்தம் ஒரு நாளையும் விட குறைவாமல் இருக்க வேண்டும். இந்த கட்டியாக வரக்கூடிய இரத்தம் ஒரு நாளையும் விட குறையாமல் இருக்க வேண்டும். மேலும் இரண்டாவது நிபந்தனை, அந்த கட்டியாக கட்டி நிறத்தில் வெளியாகக்கூடிய அந்த இரத்தம் 15 நாளையும் விட அதே தன்மையில் அதே நிறத்தில் அது தாண்டாமல் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த கட்டியான இந்த இரத்தம் வந்ததற்கு பின்னால் உள்ள ஏனைய காலங்கள் இது ஆக குறைந்தது 15 நாட்களாக இருக்க வேண்டும். கட்டி இல்லாமல் வரக்கூடிய அந்த இரத்தத்துடைய காலம் ஆக குறைந்தது 15 நாட்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் இருந்தால் அதுக்கு அந்த கட்டியான இரத்தத்துக்கு ஹைத் என்பதாகவும், இலேசாக படக்கூடிய அந்த இரத்தத்துக்கு நாம் இஸ்திஹாதா அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயின் மூலமாக வெளியான இரத்தம் என்பதாகவும் தீர்ப்பு செலுத்துவோம். உதாரணத்துக்கு விளங்குவதாக இருந்தால், ஒரு பெண்மணி 5 நாட்கள் இரத்தத்தை காடுகின்றாள். அந்த 5 நாட்களுடைய இரத்தமும் கருப்பாக இருக்கின்றது. அதற்கு பின்னால் 16 நாட்கள் இரத்தத்தை காடுகின்றாள். அந்த இரத்தத்தினுடைய நிறம் சிவப்பாக இருக்கின்றது. முதலாவது 5 நாட்கள் கண்ட இரத்தத்தினுடைய நிறம் கருப்பு, அதற்கு பின்னால் கண்ட அந்த இரத்தத்தினுடைய நிறம் சிவப்பாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் முடிவு செய்வோம், அந்த பெண்மணி அந்த நிறத்தை பிரித்தறியக்கூடியவளாக இருந்தால் அவளுடைய ஹைதுடைய காலம் ஆரம்பத்தில் கருப்பு நிறத்துக்கு வெளியான அந்த 5 நாட்கள் மாத்திரம்தான். ஏனைய நாட்கள் அனைத்தும் அது ஹைத் கிடையாது, அது இத்திஹாலாவுடைய இரத்தம், அது நோயின் காரணமாக வெளியாகிய இரத்தம். எனவே அந்த நாட்களில் தொழுவது, ஏனைய கடமைகளை செய்வது அவளுக்கு அவசியமாகும். இது எப்ப அந்த பெண்மணி அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்து அறியக்கூடியவளாக இருந்தால். அதற்கு மாற்றமாக இரண்டாவது சூரத், அந்த பெண்மணி அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்து அறிய முடியாதவளாக இருந்தால், உதாரணத்துக்கு 20 நாள் 15 நாட்கும் அதிகமாக இரத்தம் வருது, அது ஒரே நிறத்தில் வருகின்றது, அல்லது நிறம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஏற்படுகின்றது, இந்த பெண்ணுக்கு அதனை பிரித்து அறியக்கூடிய அமைப்பு கிடையாது, பிரித்து அறிந்து கொள்ள முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் இவளுடைய ஹைல் எவ்வளவு காலம், இந்த சந்தர்ப்பத்தில் இவளுடைய ஹைல் அது ஆரம்பத்தில் வெளியான அந்த ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான். ஏனைய 29 நாட்களும் சுத்தமான நாள் என கருதப்படும். மசாலாவை தெளிவாக வழங்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆரம்பமாக ஹைல் வருது, அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடிய தன்மையும் கிடையாது. ஆனால் அந்த இரத்தம் ஆக அதிகமான காலம் என்று சொல்லப்படக்கூடிய 15 நாளையும் விட அதிகமாகவும் வருது. இந்த நேரத்தில் இவளுடைய ஹைதுடைய காலம் ஒரே ஒரு நாள் தான், ஆரம்பமாக எப்ப வந்துச்சோ அந்த ஒரே ஒரு நாள் தான். ஏனைய 29 நாட்களும் அது ஹைது கிடையாது, அது இஸ்திஹாதாவுடைய இரத்தம் என்ற தீர்ப்புக்கு வந்து ஏனைய 29 நாட்களுக்கும் தொழுவது, ஏனைய கடமைகளை செய்வது அவசியமாகும். இந்த முதலாவது ஒரு நாள் மாத்திரம்தான் ஹைல் என கருதப்படும். எனவே அந்த முதலாவது நாள் வரக்கூடிய இரத்தம் அது சிவப்பாக இருந்தாலும் சரி, ஏனைய நிறங்களுடையதாக இருந்தாலும் சரி, அந்த முதலாவது நாள் மாத்திரம்தான் ஹைல் என கருதப்படும். மூன்றாவது சூரத், ஒரு பெண்மணிக்கு இரத்தம் வருகின்றது, முதல் முதலாக இரத்தத்தை சந்திக்கின்றால், ஆனால் ஒரு நாள் பூர்த்தியாக வர்றது கிடையாது, வந்ததுக்கு பின்னால கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே நின்று போய்விடுகின்றது. அவ்வாறு நின்றுவிட்டால் அது ஹைல் கிடையாது, மாற்றமாக அது தம் ஃபசாதின், அது அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயின் மூலமாக வெளியாகிய இரத்தம் என்ற முடிவுக்கு வருவோம். இது முதல் முதலாக ஆரம்பமாக இந்த ஹைலுடைய இரத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய சட்டம். எனவே மூன்று கட்டங்கள் இருக்கின்றன. அந்த மூன்று அடிப்படையிலும் மேற்கூறிய பிரகாரம் அது ஹைல் என்பதாக முடிவு செய்வோம், ஹைல் இல்லை என்பதாகவும் இந்த அடிப்படையில் நாம் முடிவு செய்வோம். அடுத்து ஒரு பெண் நாம் சொன்னோம் இரண்டு வகைப்படுவார்கள். முதலாவது ஆரம்பமாக இந்த ஹைலை சந்திக்கக்கூடியவள். இரண்டாவது ஒரு பெண் பல நாட்கள் ஹைல் வந்தவள், அதற்கு பின்னால் அவளுடைய ஹைலுடைய காலங்களில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உதாரணத்துக்கு இன்னொரு விதத்தில் சொல்வதாக இருந்தால், பருவவரை எத்தி ஒரு வருடம் ரெண்டு வருடம் பல வருடங்களாக ஏதோ ஒரு அடிப்படையில் அவளுக்கு ஒவ்வொரு மாதங்களும் ஹைல் வந்து தேங்கிச்சு. ஆனால் பின்னால் உள்ள ஒரு காலத்தில் அவளுடைய வலிமைக்கு மாற்றமான முறையில் ஹைல் வருகிறது. இந்த மாற்றமான முறையில் ஹைல் வந்தால் அவளுடைய சட்டம் என்னது? உதாரணத்துக்கு சென்ற மாதம், அதுக்கு முன்னாள் மாதம் ஐந்து நாட்கள், அல்லது பெரிய புள்ள ஆகியதிலிருந்து ஐந்து நாட்கள் ஹைல காணுகின்றால், ஒரு வருடத்துக்கு பின்னால அவளுடைய ஹை ரெண்டு நாளாக ஒரு நாளாக மாறுது, அல்லது அவளுடைய ஹை பதினைஞ்சு நாளாக பத்து நாளாக மாறுது. எனவே இதனுடைய சட்டம் என்னது? எது ஹைலண்ட தீர்ப்பு ஹைலண்ட முடிவுக்கு வருவோம், எது ஹைல் இல்லை என்பதாக நாம் சொல்வோம். எனவே இவ்வாறு பார்க்கும் பொழுதும் இது போன்ற ஒரு பெண்மணியுடைய நிலைமையை மூன்றாக நமக்கு பிரித்து பார்க்கலாம். முதலாவது, ஒரு பெண்மணியினுடைய இரத்தம் வலமைக்கு வலமையை போன்றே வருகின்றது. உதாரணத்துக்கு சென்ற மாதங்கள், அதுக்கு முன்னால் உள்ள மாதங்கள் எவ்வாறு இரத்தத்தை காணுகின்றாலோ அதே போன்று அவன் இரத்தத்தை காணுகின்றாள், மாதவிடாயை காணுகின்றான். எனவே அவளுடைய சட்டம் தெளிவானது, அவளுடைய சட்டம் தெளிவானது. எவ்வாறு போன மாதம் சென்ற மாதங்கள் அதுக்கு முன்னைய மாதங்கள் அவள் அதை ஹைல் என்று கருதினாலோ, அது ஹைல் ஏனைய காலங்கள் சுத்தமான காலம், தொழுகிறது நோவு பிடிக்கிறது ஏனைய கடமைகளை செய்வது அவசியமாகும். இரண்டாவது கட்டம், அந்த பெண்ணுடைய அவளுடைய ஹைல் வலிமைக்கு வரக்கூடிய அந்த ஹைலையும் விட பின்னால் உள்ள ஒரு மாதத்தில் குறைவாக வருகின்றது. உதாரணத்துக்கு சென்ற மாதங்களில் சென்ற காலங்களில் ஒரு பெண்மணிக்கு ஏழு நாள் ஹைல் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த மாதம் அது இரண்டு நாளாக மாறும். இவ்வாறு இரண்டு நாளாக மாறினால் ஏழு நாளும் சென்ற மாதங்களை பின்பற்றி ஏழு நாளும் தொழாமல் நோம்பு பிடிக்காமல் ஹைல் என்று கருதி இருக்கிறதா, அல்லது இந்த மாதம் இரண்டு நாளோட முடிந்துவிட்டதே என்பதை கவனித்து இரண்டு நாட்களுக்கு பின்னால் குளித்து ஏனைய கடமைகளை செய்வதா? எனவே பொதுவாக இது போன்றவர்களுடைய சட்டம் இவ்வாறு சுத்தமாகிவிட்டால் இரண்டு நாட்கள்ல வலமைக்கு வரக்கூடிய அந்த நாட்களையும் விட குறைவான நாட்களில் சுத்தமாகிவிட்டால் அவள் மீது அவசியமாகும் கடமையாகும் உடனடியாக குளித்து அவள் சுத்தமாகி தொழுக நோன்பு போனைய போன்ற ஏனைய கடமைகளை செய்வது அவள் மீது அவசியமாகும். இவ்வாறு ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்டது. உதாரணத்துக்கு வலிமையாக வரக்கூடியதை விட இந்த மாதம் குறைவாக வந்துச்சு, மூன்று நாட்களுக்கு பின்னால அவள் சுத்தமாகிட்டாள், எனவே உடனடியாக குளித்து தொழ ஆரம்பிக்கின்றாள். இவ்வாறு தொழ ஆரம்பித்ததற்கு பின்னால திரும்ப பரிபூர்ணமான முறையில் சுத்தத்தை அடைந்ததற்கு பின்னால திரும்ப இந்த இரத்தத்தை காணுகின்றாள். இந்த இரத்தத்தினுடைய சட்டம் என்னது? இந்த இரத்தம் ஹைல் என்று கருதுகிறதா, அல்லது இது இஸ்திஹாலா என்று கருதுகின்றதா? இந்த நேரத்தில் நாம் சில விடயத்தை அவதானிக்க வேண்டும். அந்த இரத்தங்கள் ஹைல் என்பதாகத்தான் கருதுவோம். உதாரணத்துக்கு வலிமைக்கு ஏழு நாள் இரத்தம் வரக்கூடிய மாதவிடாய் ஏற்படக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இந்த மாதம் மூணு நாள் வந்துச்சு, மூணு நாளுக்கு பின்னால குளித்தால் குளித்து தொழுதாள், அதற்கு பின்னால இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்னால திரும்ப அந்த மாதவிடாயுடைய இரத்தத்தை சந்திக்கின்றாள் காணுகின்றாள். இப்ப இந்த நேரத்தில் நாம் தீர்ப்பு செலுத்துவோம், அந்த குளித்து தொழுதற்கு பின்னால ஏற்பட்ட அந்த இரத்தம் இருக்கின்றதே அதுவும் ஹைதான், அதுவும் மாதவிதாயினுடைய இரத்தம் தான். ஆனால் சில நிபந்தனைகளுடன், முதலாவது அந்த ஹைத் நின்றதிலிருந்து திரும்ப வருவதற்கு முன்னால், திரும்ப வரக்கூடிய அந்த நாள் 15 நாட்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், 15 நாளைகளுக்கு உள்ளே வரக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணத்தின் மூலமாக விளைவிக்கோங்க, அதாவது நாம் சொன்ன மேல் சொன்ன உதாரணம், 7 நாள் வருகின்றது, 3 நாள்ல முடிவடைத்தது, அதுக்கு பின்னால குளிக்கின்றால் சுத்தமாகின்றால் திரும்ப 15 நாளைக்கு இந்த 8 நாள் பாக்கியாக இருக்கின்றது, அந்த 15 நாட்களுக்கு உள்ளாகவே வருகின்றது. இவ்வாறு வந்தால் அது ஹைல் என கருதப்படும், அவ்வாறு இல்லாவிட்டால் அது இத்திஹாதாக கருதப்படும். இரண்டாவது விஷயம், அந்த வரக்கூடிய இரத்தம் குறைந்தது ஒரு நாள் பூர்த்தியாக வரக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். குளித்து தொழுது எல்லாருக்கும் பின்னால கொஞ்சம் இரத்தத்தை காணுகின்றால், ஆனால் அதுக்கு பின்னால எதுவும் கிடையாது, எந்த ஒரு அடையாளம் கிடையாது, அது ஹைல் கிடையாது. பூர்த்தியாக ஒரு நாள் இரத்தம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கணும். பூர்த்தியாக ஒரு நாள் இரத்தம் வருவதென்றால் அதனுடைய அர்த்தத்தை நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், 24 மணித்தியாரங்களும் இரத்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாற்றமாக மேல் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் பூர்த்தியான ஒரு நாள் இரத்தத்தை காணக்கூடியவராக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அது ஹைலாகும், அவ்வாறு இல்லாவிட்டால் அது ஹைல் கிடையாது. மூன்றாவது பங்கு, அந்த வலிமையாக வரக்கூடிய அந்த பெண்மணிக்கு அந்த வலிமையான காலத்தையும் விட தாண்டுது. உதாரணத்துக்கு சென்ற மாதங்கள், அதுக்கு முன்னால் உள்ள காலங்கள், ஒரு பெண்ணுக்கு 7 நாட்கள் வருகின்றது. ஆனால் இந்த மாதம் 10 நாளாக 12 நாளாக வருகின்றது. இதனுடைய சட்டம் என்னது? இது எது ஹைத் என்று முடிவெடுக்கிறது, எது இஸ்திஹாதா என்பதாக முடிவெடுக்கிறது. இந்த நேரத்திலும் அந்த பெண்ணுடைய நிலைமையை கவனிக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய நிலைமையை கவனிக்க வேண்டும். அந்த பெண் அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடியவளாக இருக்கின்றாளா இல்லையா? அவ்வாறு பிரித்தறியக்கூடியவளாக இருந்தால் இதனுடைய நிறம் இவ்வாறு இருக்கின்றது, அதுக்கு பின்னால வந்ததனுடைய நிறம் இவ்வாறு இருக்கின்றது, அவ்வாறு பிரித்தறியக்கூடியவளாக இருந்தால் எந்த நிறம், அதாவது முதலாவது வந்த அந்த கட்டியான அந்த நிறம், அந்த கட்டியான நிறத்தில் வந்த அந்த காலங்களை ஹைதுடைய காலம் என்பதாகவும், இலேசான நிறத்தில் வந்த அந்த காலங்களை இஸ்திஹாதாவுடைய காலம் என்பதாக தீர்ப்பு செலுத்தப்படும். அதுக்கும் உதாரணத்தை விளைவிக்கோங்க, ஒரு கிழமை வந்து சென்ற மாதங்கள்ல ஒரு கிழமை வந்துச்சு, அதுக்கு பின்னால இந்த மாதத்துல 10 நாள் வந்துச்சு, இந்த மாதத்தில் 10 நாள் வந்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி பார்க்க வேண்டும் மொத்தமாக 7, 10 மொத்தமாக 10 நாட்கள் இருக்குது. இப்ப இந்த நாட்களுக்கு மத்தியில் வந்த அந்த இரத்தங்களுடைய அமைப்பை பார்க்க வேண்டும். அப்ப அந்த அமைப்பு பிரகாரம் அந்த கட்டியாக வந்திருக்கக்கூடிய அந்த காலத்தை, உதாரணத்துக்கு ஆரம்பமாக வந்த அந்த காலம் 7 நாள் அல்லது 8 நாள் அல்லது 9 நாள் வைத்துக்கோங்க, அது ஹைலன் நாம் தீர்ப்பு செலுத்துவோம். அதற்கு பின்னால் வந்த இலேசாக வந்த அந்த இரத்தத்தை அது இஸ்திஹாதாவுடைய இரத்தம் என்பதாக தீர்ப்பு செலுத்தப்படும். இது அந்த பெண்மணி இந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்து அறியக்கூடியவளாக இருந்தால். அவ்வாறு அந்த பெண்மணியிடத்தில் பிரித்தறியக்கூடிய தன்மை கிடையாது. உதாரணத்துக்கு சென்ற மாதங்கள் 1 மாதம் ஹைதுடைய இரத்தம் வந்துச்சு, இந்த மாதம் 10 நாளாக அல்லது 14 நாளாக வருகின்றது என்றாலும் அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடிய அமைப்பில் கிடையாது, அந்த இரத்தங்களும் கிடையாது, அவளும் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் அவளிடத்தில் கேட்கப்படும், சென்ற மாதங்களில் எவ்வளவு காலம் இரத்தம் வந்துச்சு? எனவே சென்ற மாதங்களுடைய அளவை வைத்து அந்த அளவு ஹைல் என்பதாகவும், அதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடியவைகள் அது இஸ்திஹாதா, அது நோயின் மூலமாக வெளியான இரத்தம் என்பதாகவும் தீர்ப்பு செலுத்தப்படும். உதாரணத்துக்கு சென்ற மாதம் ஏனைய மாதங்கள்ல ஏழு நாட்கள் கிழமை வந்துச்சு, இந்த மாதத்துல பத்து நாள் வருது. பத்து நாள் வந்தால் இந்த இரத்தங்களுக்கு மத்தியில பிரித்தறியக்கூடிய தன்மையும் கிடையாது. அவ்வாறாக இருந்தால் அவளுடைய ஹைதுடைய காலம் சென்ற மாதங்களை கவனித்து ஏழு நாள் ஹைதுடைய காலமாகும், ஏனைய நாட்கள் அது இஸ்திஹாலாவுக்குரிய காலம் என்பதாக ஃபுக்ஹாக்கள் தெளிவாக எழுதியிருக்கின்றனர். எனவே அந்த இஸ்திஹாலாவுடைய காலத்தில் எல்லா கடமைகளையும் அவள் மீது செய்வது அவசியமாகும், கட்டாய கடமையாகும். இந்த ஹைத் ஏற்படக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்னும் ஒரு நிலைமை இருக்கின்றது. அது என்னவென்றால், அந்த பெண்மணி இந்த ஹைதுடைய இரத்தத்தை காணுகின்றால் அதற்கு பின்னால் அவளுக்கு நோய் அல்லது வேறு ஏதாவது வருகின்றது. அதன் காரணமாக ஹைத் எப்ப வந்துச்சு, ஆரம்பமாக எந்த நாள்ல வந்துச்சு, எந்த டேட்ல வந்துருச்சு, அது ஒன்றுமே தெரியாது. எவ்வளவு காலம் வந்துருச்சு, எத்தனை நாட்கள் வந்துச்சு, அதுவும் தெரியாது, அதனுடைய அளவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இது போன்ற பெண்மணிகளுக்கு சட்டம் அந்த பெண்மணியுடைய ஒவ்வொரு நாட்களும் ஹைல் வருவதற்கு இடம்பாடான நாட்கள், ஹைல் வருவதற்கு இடம்பாடான நாட்கள். எனவே அந்த பெண்மணியுடன் ஒன்று சேருவதோ, அதே போன்று அந்த பெண்மணிக்கு குர்ஆனை தொடுறது, குர்ஆனை ஓதுறது போன்ற அனைத்து விடயங்களும் ஹராமாகும். ஆனால் அந்த விடயத்தையும் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு பெண்மணி ஹைதுடைய இரத்தத்தை காணுகின்றால் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக மாதம் பூர்த்தியாக இரத்தம் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இந்த பெண்மணிக்கு தெரியாது ஹைத் எப்ப ஆரம்பமாக வந்தது என்பதும் தெரியாது, எவ்வளவு நாள் வந்தது அதுவும் தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சட்டம், அதாவது நாம் தீர்ப்பு செலுத்துவோம், இந்த பெண்ணுக்கு கணவனுடன் ஒன்று சேரவும் முடியாது, இந்த பெண்ணுக்கு குர்ஆன் ஓதவும் முடியாது, ஆனால் தொழனும் தொழுகையில் மாத்திரம் குர்ஆன் ஓத முடியும். ஏனைய நாட்கள்ல குர்ஆன் ஓதவும் முடியாது, ஒன்றுமே முடியாது. காரணம், இவள் அந்த காலத்தையும் மறந்தவளாக இருக்கின்றார், நேரத்தையும் மறந்தவளாக இருக்கின்றார், அளவையும் மறந்தவளாக இருக்கின்றார். எனவே அவளுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் இது ஹைதாக இருக்கலாம், ஹைதுடைய காலமாக இருக்கலாம் என்பதற்கு சாத்தியமாக இருப்பதின் காரணமாக அவளுக்கு மேல் சொல்லப்பட்ட சட்டம் அவள் மீது விதிக்கப்படும். பொதுவாக இது போன்றவர்கள் இருப்பதும் குறைவு. இது ஒரு பெண்மணியுடைய இந்த மாதவிடாயை சந்திக்கக்கூடிய ஆரம்ப கட்டங்கள். ஒரு பெண்மணி இந்த மாதவிடாயை இந்த இரத்தத்தை கண்டுவிட்டால் அதற்கு பின்னால் சில கடமைகள் இருக்கின்றன. அவளுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன, அவளுடைய நோன்பினுடைய நிலைமை என்ன, அவளுடைய ஹஜ்ஜினுடைய நிலைமை என்ன என்ற விடயங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும். அந்த அடிப்படையில் முதல் முதலாக ஒரு பெண்மணி அவள் எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்ற விடயங்களையும் பார்ப்பது தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஹைல் ஏற்பட்ட ஒரு பெண்மணிக்கு எப்ப ஹைல் நின்று விடுகின்றதோ அந்த நேரத்தில் சுத்தம் செய்வது அவசியமாகும். ஹைலுடைய காலங்களில் சுத்தம் செய்வது, அதாவது வுது போன்ற இபாதத்துகளை செய்வது அவள் மீது ஹராமா. உதாரணத்துக்கு ஹைல் ஏற்பட்ட ஒரு பெண்மணிக்கு நான் வுது செய்கின்றேன், அந்த இபாதத்துடைய நீயத்துடன் வுது செய்வது அவள் மீது ஹராமாகும், அவளுக்கு அது கூடாது. அவ்வாறு வுது செய்தால் அவள் பாவியானவளாக மாறிவிடுவாள். ஆனால் வுதுவுடைய நீயத்து இல்லாமல் உடம்பை சுத்தம் செய்வது, அந்த வுதுவுடைய உறுப்புகளுக்கு தண்ணீரை செலுத்துவது, இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதுக்கு சரியாக அனுமதி அளித்திருக்கின்றது. எனவே ஹைதுடைய ஹைல் ஏற்பட்டு சுத்தத்தை அடையக்கூடிய இந்த பெண்ணுடைய குளிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த அடிப்படையில் அவளுடைய குளிப்பு இருக்க வேண்டும் என்றால், பொதுவாக சொல்லப்படுவதை போன்று நீயத்து அவசியம். அதே போன்று அவளுடைய முழு உடம்பிலும் ஒவ்வொரு முடிகள் உட்பட எல்லா பகுதிகளிலும் தண்ணீர் படுவது அவசியமாகும். அந்த அவளுடைய முடி கடினமான முடியாக இருந்தாலும் சரி, மிருதுவான முடியாக இருந்தாலும் சரி, அதற்கு மாற்றமாக முடிகளை கட்டப்பட்டிருந்தால் அந்த முடிகளை கட்டி அவிழ்த்து அதுக்கு பின்னால் தண்ணீர் உள்ளே செலுத்தப்பட வேண்டும். மேலும் ஒரு பெண் இந்த பிரதான குறிப்பை குறிக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அந்த பெண்மணி தனது தேவைகளுக்காக அதாவது பாத்ரூம் தேவைகளுக்காக உட்காரக்கூடிய நேரத்தில் அவளுடைய வெக்கஸ்தலத்திலிருந்து உட்பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய பகுதி, உட்கார்ந்தால் வெளியாகக்கூடிய பகுதி, கண்ணுக்கு காணக்கூடிய அந்த பகுதியும் இந்த பரதான குளிப்பில் கழுகப்பட வேண்டும். அவ்வாறு கழுகப்படாவிட்டால் அவளுடைய பரதான குளிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த விடயம் இது முக்கியமான ஒரு விடயம், தெரியாதவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். எனவே பரதான குளிப்பு குளிக்கக்கூடிய நாம் பாத்ரூம் இந்த தேவைகளுக்கு போனால் உட்காரும் பொழுது வெளியாகக்கூடிய அந்த பகுதி, தனது வெக்கஸ்தல மறைவிடத்திலிருந்து வெளியே தெரியக்கூடிய அந்த பகுதி பூர்த்தியான முறையில் அது தண்ணீர் படுத்தி கழுகப்பட வேண்டும். அவ்வாறு கழுகப்படாவிட்டால் அது பூர்த்தியான குளிப்பாக மாறமாட்டாது. இது அதனுடைய பருதுகள். அந்த குளிப்பினுடைய சுண்ணத்தில் என்று சொல்லும் பொழுது நிறைய சுண்ணத்தில் இருக்கின்ற பிஸ்மில்லா சொல்வது, ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்று மூன்று முறை கழுவது, அதே போன்று உடம்பில் அதாவது வளைவாக இருக்கக்கூடிய மடிந்திருக்கக்கூடிய கொஞ்சம் சோர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல விசேஷமாக மூட்டு பகுதிகளை அந்த தோள்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்களை தேய்த்து கழுறது, இவைகள் அனைத்தும் சுண்ணத்தாகும். முழு உடம்பிலும் பூர்த்தியான முறையில் கையை தடவி அதனை கழுவது சுண்ணத்தாகும். குளித்து முடிந்ததற்கு பின்னால தனது வெக்கஸ்தலத்தில் மனமடிக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு பஞ்சோ அல்லது புடவத்தின் மூலம் இதனையோ வைத்துக் கொள்வதும் முக்கியமான ஒரு சுண்ணத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், இல்லாத சந்தர்ப்பத்தில் இருந்து ஒரு தவறும் கிடையாது. அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதாவது ஏற்பாடுகள் இருந்தால் அதிலேயும் ஆக ஏற்ற மிஸ் கஸ்தூரி, கஸ்தூரியினால் ஏதாவது துண்டை வைத்துக் கொள்வது ஏற்றமாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் மனமான இந்த நாற்றம் வெளியே வராமல் இருப்பதற்காக மனமான ஏதாவது ஒரு புடவை துண்டையாவது வைத்துக் கொள்வது சுன்னத்தாகும். இது ஒரு பெண்மணி எப்ப சுத்தமடைகின்றாலோ அந்த நேரத்தில் அவள் கவனிக்க வேண்டிய அந்த குளிப்புடைய சந்தர்ப்பத்தில் கவனிக்க வேண்டிய விடயம். ஆனால் நாம் முன்ன சொன்னோம், ஒரு பெண்மணியுடைய நிலைமை சில நேரத்தில் ஹைல் இல்லாமல் இஸ்திஹாலாவுடைய இரத்தம் வரக்கூடியவளாகவும் இருக்கும். இஸ்திஹாலா என்றால் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த ஹைல் என்று முடிவு செஞ்சதுக்கு பின்னால அதற்கு அதிகமாக மேலதிகமாக வரக்கூடிய அந்த நாட்களில் இவள் தொழுறது ஏனைய கடமைகளை செய்வது இவளுக்கு அவசியமாகும். முன்னால் உதாரணங்கள் சொல்லி காட்டணும். எனவே இந்த அடிப்படையில் இந்த பெண்மணி அந்த இஸ்திஹாலா மேலதிகமாக வரக்கூடிய அந்த இரத்தம் வெளியாகக்கூடிய அந்த காலத்தில் தொழுகிறது இவள் மீது அவசியமாகும். எனவே தொழுவதாக இருந்தால் எந்த அடிப்படையில் இவள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், எந்த அடிப்படையில் உது செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் உது செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு பெண்மணி அவளுடைய வலிமையான காலத்தினையும் விட மேலதிகமாக ஒரு பெண்மணிக்கு அந்த நோயினுடைய இரத்தம் வந்துவிட்டால் அவள் மீது தொழுகிறது அவசியமாகும். தொழுவதற்கு முன்னால் உது கட்டாயம். எனவே உதுவுக்கு முன்னால் சில விடயங்களை கவனிப்பது, சில விடயங்களை மேற்கொள்வது அவள் மீது அவசியமாகும். முதலாவது அவளுடைய வெக்கஸ்தலத்தை மர்மஸ்தானத்தை கழுக வேண்டும். இரண்டாவது ஏதாவது ஒரு புடவை துணி மூலமாகவோ அல்லது நாம் இன்று பார்க்கக்கூடிய கோட்டஸ் இவைகளின் மூலமாகவோ அதனை கட்டிக்கொள்வது அவசியமாகும். இவ்வாறு கட்டியதற்கு பின்னாலும் இரத்தம் மேலதிகமாக வருது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது, இவ்வாறு இருந்தால் அவளுடைய மர்மஸ்தானத்தின் உட்பகுதியில் அந்த இரத்தம் வெளியாகக்கூடிய இடத்தில் பஞ்சி அல்லது புடவைத்தின் மூலமாக அடைப்பதற்கும் சரியத்து அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் இரண்டு நிபந்தனைகளுடன், முதலாவது அவ்வாறு அந்த இரத்தத்தை குறைப்பதற்காக நாம் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்வோம், அந்த உட்பகுதியில் நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் அதன் மூலமாக நோவினை ஏற்படாமல் இருக்க வேண்டும். முதலாவது நோவினை ஏற்படுவது கோட்டஸ் அதை நாம் பாவிக்கிறோம், அதற்கு உள்ளால் அந்த இரத்தத்தை குறைப்பதற்காக வேறு ஏதாவது உள்ளே வைக்கின்றோம். அதன் மூலமாக நோவினை ஏற்படுவது என்றால் அதை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது, அவள் நோன்பாளியாக இருக்கக்கூடாது. நோன்பாளியாக இருந்தால் அந்த உட்பகுதியில் எதனையும் வைக்க நுழைவிக்க முடியாது. அவ்வாறு நுழைவித்தால் அவளுடைய நோன்பு முடிந்துவிடும். இந்த இரண்டு விடயங்களையும் செய்வதற்கு பின்னால் தனது வெக்கத்தலத்தை கழுகி அதற்கு பின்னால் அதனை மறைத்ததற்கு பின்னால் உடனடியாக எந்த வித தாமதமும் இன்றி உது செய்வது அவசியமாகும். உதுவுக்கு பின்னால் எந்த ஒரு தாமதமும் இன்றி, எந்த ஒரு சங்கடமும் இன்றி தொழுகையை பிற்படுத்தாமல் உடனடியாக தொழுகையை நிறைவேற்றுவது அவசியமாகும். ஒரு பெண்மணி இந்த விடயங்கள் அனைத்தையும் செய்தார். உதாரணத்துக்கு தனது வெக்கத்தலத்தை கழுகினாள், அதற்கு பின்னால் தனது வெக்கத்தலத்தை மறைத்துக் கொண்டால், அதற்கு பின்னால் எந்த ஒரு காரணங்களும் இல்லாமல் உழுவு செய்யாமல் அல்லது உழுவு செய்வதற்கு பின்னால் தொழாமல் தாமதித்திருக்கின்றாள். யாருனாலும் கலைத்துக் கொண்டிருக்கின்றாள். இரத்தம் வெளியாகிக் கொண்டே இருக்குது. அவ்வாறாக இருந்தால் இந்த பெண்மணியின் மீது அவசியமாகும் திரும்ப தனது முன்னால் சொல்லப்பட்ட விடயங்களை மேற்கொண்டு அந்த முறை பிரகாரம் திரும்ப உது செய்வது அந்த பெண் மீது அவசியமாகும். இது போன்ற ஒரு பெண்மணி இன்னமொரு குழந்தை தொழுவதாக இருந்தார். உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு, சுபஹினுடைய தொழுகைக்கு இவ்வாறான விடயங்களை நாம் மேற்கொண்டோம் செய்தோம். ஆனால் நுஹருடைய தொழுகை வரும் பொழுது நாம் அதை கலட்டிவிட்டு பூர்த்தியான முறையில் திரும்ப சுத்தம் செய்துவிட்டு திரும்ப தொழுகிறது, உது செஞ்சு தொழுகிறது அவசியமாகும். இது ஒரு பெண்மணியினுடைய குளிப்பு தொழுகை சம்பந்தமான விடயம். ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த காலத்தில் தொழுவது ஹராமாகும். அது நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, அது அந்த காலங்களில் தொழுவது ஹராமாகும். இது அனைத்து உலமாக்களுடைய யோகவித்த முடிவாகவும் இருக்கின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கின்றார்கள், கான யுஸீபுனா தாலிக மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனுமரு பிகதாஇ ஸௌம் வலா நுமரு பிகதாஇ ஸலா. அப்ப அந்த தொழுகையை நாம் விடுறது, அதற்கு விடுறது சொல்றது சொல்லாமல் இருப்பது அவசியமாகும், சொல்றது ஹராமாகும். அந்த தொழுகையை விட்டுவிட்டால் அதற்கு பின்னால் அந்த தொழுகையை கலா செய்வது அவள் மீது அவசியமாகும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் நோன்பு விடுபட்டிருந்தால் நோன்பை கலா செய்வது அவசியம் கிடையாது. அதுதான் மேல் சொல்லப்பட்ட ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது, பனுமரு பிகதா இஸ்தோம், நோன்பை கலா செய்யும்படி நாம் ஏவப்படுவோம், வலா நுமரு பிகதா இஸ்தலா, தொழுகையை கலா செய்யும்படி நாம் ஏவப்பட மாட்டோம். அதனுடைய ஹிக்மத் என்னவென்றால், நோன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது. அதனால் அதனை கலா செய்வது ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் கிடையாது. அதற்கு மாற்றமான முறையில் தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு நாளுக்கு 5 வினிடம் சொல்ல வேண்டியது. அதை ஒரு பெண்மணி 15 நாட்களுடைய தொழுகைகளை அல்லது 7 நாட்களுடைய தொழுகைகளை கலா செய்ய ஆரம்பித்தால் அவள் மீது இபாதத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும். அதனால அவள் அதனை கலா செய்வது அவள் மீது அவசியம் கிடையாது. இதே போன்றுதான் ஒரு பெண்மணியினுடைய நோம்பினுடைய சட்டமும் இதே போன்றுதான். ஹைல் என்ற மேல் சொல்லப்பட்ட அந்த அதன் பிரகாரம் எந்த காலங்கள் இது ஹைலுடைய காலம் என்று உறுதியாக நாம் முடிவுக்கு வருவோமோ அந்த காலங்கள் நோன்பு நோற்பது அவள் மீது ஹராமாகும். அதற்கு மாற்றமான காலங்கள்ல, ஏனைய காலங்கள்ல, அதாவது இரத்தம் வருகிறது அது நோயின் காரணமாக வருகிறது, மேல் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த இஸ்திஹாலாவுடைய காலங்களிலும் அவள் காலங்களில் அவள் நோன்பு நோற்பது, அதே போன்று தொழுகிறது போன்ற அனைத்து விடயங்களும் அவள் மீது கட்டாய கடமையாகும். எந்த விதத்திலும் அதனை விட்டுவிடுவதற்கு சரியத்து அனுமதி அளிக்கவில்லை. அந்த கால அதுக்கு பின்னால் கலா செய்வது அவசியமாகும். அடுத்த ஒரு பெண்ணுடன் சம்பந்தப்படக்கூடியதான் அவளுடைய ஹஜ். ஒரு பெண்மணிக்கு ஹைல் ஏற்பட்டால் அவள் ஹஜ் செய்யலாமா, இஹ்ராம் கட்டலாமா? ஹஜ் செய்வதாக இருந்தால் எவ்வாறு செய்வது? ஒரு பெண்மணிக்கு உதாரணத்துக்கு நாம் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாலே ஒரு பெண்மணிக்கு ஹைலைட் படுகின்றது. நாம் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னாலே ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹைல் ஏற்படுகின்றது. இவ்வாறு ஹைல் ஏற்பட்ட பெண்ணுக்கு ஆக சிறந்தது இங்கே இஹ்ராம் கட்டாமல் மக்காவுக்கு போனதற்கு பின்னால் அவள் தனது ஹைலிருந்து சுத்தத்தை அடைந்ததற்கு பின்னால் இஹ்ராம் கட்டுவது ஏற்றமாகும். இங்கே இஹ்ராம் கட்டி போவதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இங்கே இஹ்ராம் கட்டிவிட்டு நாம் சென்றால் என்ன கஷ்டம் ஏற்படும் என்றால், இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால முடிகளை கலைக்க முடியாது. அதே போன்று நிறைய என்னென்ன ஹராமுகள், அதாவது ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றதோ எதையும் செய்ய முடியாது. எனவே அது போன்ற பெண்மணிகள் அங்கு போனதற்கு பின்னால சுத்தமானதற்கு பின்னால இஹ்ராம் கட்டிக்கொள்வது அவர்களுக்கு ஏற்றமானதாகும். ஒரு பெண்மணிக்கு இங்கிருந்து போகக்கூடிய நேரத்தில் இஹ்ராம் கட்டிட்டு போனால் அல்லது அங்கு போய் அடைந்ததற்கு பின்னால ஹைலை காணுகின்றாள், இப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறது? அவருடைய ஹைலுடைய இந்த ஹைல் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது? எனவே இந்த பெண்மணிக்கு தவாப் செய்ய முடியாது. இந்த பெண்மணி போய் தவாப் செய்ய முடியாது. அங்கு போனதற்கு பின்னால் பூர்த்தியான முறையில் சுத்தம் அடைகின்ற வரைக்கும் அதே நிலைமையில் இருந்து எப்ப சுத்தத்தை அடைகின்றாலோ அதற்கு பின்னால் தான் அவளுடைய ஹஜ்ஜை, அவளுடைய உம்ராவை முடித்துக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய கடமைகள் அது மினாவுடைய 5 நாட்கள். இந்த 5 நாட்களுக்கு முன்னால உதாரணத்துக்கு எங்களுடைய நாட்டு வலிமை பிரகாரம் பார்ப்பதாக இருந்தால் நாம் முதலாவதாக உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுகின்றோம். மக்காவை போய் அடைந்ததற்கு பின்னால் தவாப் செய்துவிட்டு இஹ்ராத்தை களைகின்றோம். அதற்கு பின்னால் பிற 8ல மினாவுக்கு போவதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுகின்றோம். எனவே சுத்தமாக இருந்த ஒரு பெண்மணி ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் மினாவுக்கு போவதற்கு முன்னால் அவளுக்கு ஹைல் ஏற்பட்டு விட்டது. இவ்வாறாக இருந்தால் அவளுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளை அதே நிலைமையில் செய்யலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. மினாவுக்கு போகலாம், அரபாவில் நிற்கலாம், அதே போன்று கல் எறியலாம், எல்லாம் செய்யலாம். ஒரே ஒன்றை தவிர இறுதியால் அவளுடைய வாழ்வியல் கடமையாக இருக்கக்கூடிய தவாஃபுல் இஃபாதா, மினாவுடைய 3 கல்லுகளை பெருநாளுடைய தினத்தில் கல்லை அடித்ததற்கு பின்னால் செய்ய வேண்டிய தவாஃபுல் இஃபாதா, பைத்துல்லாவை தவாஃப் செய்ய மாத்திரம் அவள் மீது முடியாது. எனவே அது போன்ற ஒரு பெண் அவள் சுத்தமாகும் வரைக்கும் இருந்து பைத்துல்லாவை அதுக்கு பின்னால் தான் தவாஃப் செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால் தான் அவள் சுத்தமானவராக அவளுடைய ஹஜ்ஜு பூர்த்தியானதாக ஆகிவிடும். இது ஒரு பெண்ணுடைய ஹஜ்ஜுடன் சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள். இந்த ஹைல் ஏற்படக்கூடிய இந்த பெண்ணை போன்றுதான் நிஃபாஸ் ஏற்படக்கூடிய பெண்ணும். நிஃபாஸ் என்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் ஒரு பெண்ணுக்கு வெளியாகக்கூடிய அந்த இரத்தத்துக்கு நாம் நிஃபாஸ் என்பதாக சொல்வோம். இந்த நிஃபாஸ் ஏற்பட்ட பெண்மணியினுடைய சட்டமும் மேல் சொல்லப்பட்ட சட்டங்கள் தான். அதாவது என்னென்ன விடயங்கள் ஒரு ஹைல் ஏற்பட்ட பெண்மணிக்கு கூடாதோ அந்தந்த விடயங்கள் இந்த பெண்ணுக்கும் கூடாது, எந்தெந்த விடயங்கள் ஜாயிதோ கூடுமோ அந்தந்த விடயங்கள் இந்த பெண்ணுக்கும் கூடும். எனவே ஹைலை எவ்வாறு நாம் பார்த்தோம் அதனுடைய காலங்களை, அதே போன்று இருக்கும் குறுகிய காலம், நடுத்தரமான காலம், அதிகமான காலம் என்று இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த நிபாஸ் வெளியாகக்கூடிய பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் வெளியாகக்கூடிய இந்த இரத்தத்தினுடைய ஆக குறைந்த அளவு லஹ்லத்துன், ஒரு நொடி பொழுதாகும். ஒரு நிமிடம், ஒரு செகண்டுக்குள் அது அப்படியே வந்து முடிந்துவிடும். இவ்வாறு இரத்தம் உடனடியாக முடிந்துவிட்டால் அவள் மீது தொழுகிறது அவசியமாகும். 40 நாள் கலியனும் 60 நாள் கலியனும் என்ற சட்டம் விதிவிலக்கு கிடையாது. மாற்றமாக உடனடியாக அவளுடைய அந்த இரத்தம் நின்றுவிட்டால் உடனடியாக அவள் மீது தொழுகிறது, ஏனைய கடமைகளை செய்வது அவசியமாகும். இது ஆக குறைந்த அளவு. அதே போன்று ஆக கூடிய அளவு 60 நாட்கள். ஆக கூடிய அளவு 60 நாட்களுக்கு இந்த இரத்தம் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். 60 நாட்களுக்கு பின்னால் அவளுக்கு இரத்தம் வந்தால் அது ஹைல் என கருதப்படும். அதற்கு பின்னால் வரக்கூடிய இரத்தம் திரும்ப நாம் சொன்னதை போன்று மேலாளுள்ள சட்டங்கள் போன்று இத்திஹாதாவாக கருதப்படும். நடுத்தரமான அளவு 40 நாட்கள். நடுத்தரமாக பொதுவாக பெரும்பாலும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் 40 நாட்கள் இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் இரத்தங்கள் வரும். இந்த இரத்தம் வந்தால் இந்த காலத்தில் அவள் மீது தொழுகை அவசியம் கிடையாது. ஏனைய நின்றதற்கு பின்னால் உடனடியாக தொழுகையை நிறைவேற்றுவது அவள் மீது அவசியமாகும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹைல் ஏற்பட்ட ஒரு பெண்மணி, அதே போன்று நிபா குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்னால இரத்தத்தை காணக்கூடிய ஒரு பெண்மணியின் மீது சில விடயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 8 விடயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது அஸ்வலா சொல்வது ஹராமாகும். இரண்டாவது நோன்பு நோட்பது ஹராமாகும். மூன்றாவது குர்ஆன் ஓதுறது ஹராமாகும். மேலும் நான்காவது குர்ஆனை தொடுதல். ஐந்தாவது குர்ஆனை சுமக்குதல். ஆறாவது பள்ளிவாசலுக்கு உள் நுழைதல். ஏழாவது பைத்துல்லாவை தவாப் செய்தல். எட்டாவது அல்வஃபா உடலுறவு கொண்டாடுதல், இல்லறை வாழ்க்கை நடத்துதல், கணவன் மனைவி ஒன்று சேருதல். இதுவும் இந்த 8 விடயங்களும் இவர்கள் மீது ஹராமாகும். இது ஒரு பெண்ணுடன் ஹைல் அதே போன்று நிபாஸ் ஏற்படுகின்ற ஒரு பெண்ணுடன் சம்பந்தப்படக்கூடிய சில விடயங்கள். அதே போன்று மேலதிகமாக இன்னும் சில மசாயில்களை விளைவிக்கொள்ளால் நல்லதென்று நினைக்கிறேன். ஒரு சில மசாயில்கள், அதில் முக்கியமான ஒன்றுதான், ஒரு பெண்மணி ஹைல் இருந்து சுத்தமடைகின்றாள். ஹைல் ஏற்பட்டிருந்த ஒரு பெண்மணி ஹைல் நின்று விடுகின்றது, சுத்தத்தை அடைகின்றாள். ஆனால் எந்த நேரத்தில் சுத்தமடைகின்றாள்? ஒரு தொழுகையினுடைய நேரம் முடிவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், சில நிமிடங்களுக்கு முன்னால் சுத்தமடைகின்றாள். இந்த பெண்மணிக்கு அந்த தொழுகையை தொழுவது அவசியமா இல்லையா? உதாரணத்துக்கு அசருடைய தொழுகை 3:45 என்று வைத்துக்கொள்ளும். 3:15 அசருடைய தொழுகை. ஒரு பெண்மணிக்கு ஹைல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஹைல் 3:12 முடிஞ்சு விடுகின்றது. அசருக்கு பாவம் செல்வதற்கு 3:03 மாத்திரம்தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு அந்த தொழுகையை தொழுகிறதுக்கு அவசியமா இல்லையா? குளித்துவிட்டு தொழுவதாக இருந்தால் 3 நிமிடங்கள் போதாது. அந்த அடிப்படையில் அந்த தொழுகை அவள் மீது கதாவானதாக ஆகிவிடுமா என்றால், அந்த நேரத்தை பார்க்க வேண்டும். அந்த நேரம், அதாவது தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர் என்று தொழுகையில் நுழைவதற்கு ஆரம்பமாக சொல்லப்படக்கூடிய அந்த தக்பீரத்துல் இஹ்ராமினுடைய அளவு பாக்கியாக மீதமாக இருந்தால் அவளுக்கு அந்த தொழுகையை மீட்டுவது, பின்னால் கதா செய்வது அவசியமாகும். உதாரணத்துக்கு நாம் சென்ற உதாரணத்துக்கு பிரகாரம் 3 நிமிடங்கள் பாக்கியாக இருந்தன. எனவே 3 நிமிடத்தில் நீயத்து வச்சு ஒரு பெண்ணுக்கு அல்லாஹு அக்பர் என்று தொழுகையை தொழுவதற்கு டைம் இருக்கின்றது. எனவே அந்த பெண்மணி குளித்துவிட்டு அந்த தொழுகையை அந்த நேரத்திற்குள் தொழ முடியாமல் போய்விட்டால் அந்த பெண்மணிக்கு அந்த தொழுகையை மீட்டுவது அவசியமாகும். அதே போன்று அதே பெண்மணி சஃபரில் இருக்கின்றாள், பிரயாணத்தில் இருக்கின்றாள், பிரயாணத்தில் இருக்கின்றாள். இந்த பெண்மணிக்கு 2 தொழுகையை ஒன்று சேர்ப்பது ஜாயிஸா. எனவே இவ்வாறு சுத்தமாக கூடிய ஒரு பெண்மணி, அவளுக்கு அந்த தொழுகையை மாத்திரம் கதா செய்வது அவசியமா, அல்லது அதுக்கு முன்னால் உள்ள தொழுகையையும் கதா செய்ய வேண்டிய அவசியமா? உதாரணத்தின் மூலமாக தெளிவாகும் என நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி பிரயாணம் செய்கின்றாள். பிரயாணம் செய்த ஒரு பெண்மணிக்கு துஹருக்கும் அசருக்கும் மத்தியில சேர்த்து சொல்லலாம், முற்படுத்தி பிற்படுத்தி சொல்லலாம். அதே போன்று மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில சேர்த்து சொல்லலாம். எனவே பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஹாயிலாவாக, மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். இப்ப மகரிபுடைய நேரம் நெருங்குது, 6 மணிக்கு மகரிப் என்று வைத்துக் கொள்வோம். 5:55 அவள் சுத்தமடைகின்றாள். இவ்வாறு சுத்தமடைந்தால் நாம் முன்னால் சொல்லப்பட்ட அந்த கருத்து பிரகாரம் 5 நிமிடங்கள் பாக்கியாக இருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் அவளுக்கு அசருடைய துணையை கட்டாயமாகிவிட்டது. ஆனால் சேர்க்க முடியுமாக இருந்த இந்த முசாபிராவாக இருக்கக்கூடிய, பிரியாணியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு முகருடைய தொழுகையையும் கதா செய்ய வேண்டுமா இல்லையா? இதுதான் மசலா. இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும் மீதமாக இருக்கக்கூடிய அந்த குறுகிய நேரத்தில் அந்த நேரத்தினுடைய தொழுகையை பூர்த்தியாக தொழுது முடிப்பதற்கு டைம் இருக்கின்றதா இல்லையா? உதாரணத்துக்கு அசனுடைய 4 ரக்காத்துகள் இந்த 5 நிமிடங்களுக்கு உள்ளால் எனக்கு தொழுது முடிக்கலாம். அவ்வாறு டைம் இருப்பதாக இருந்தால் அவள் மீது அவசியமாகும் உஹரையும் கலா செய்வது அவசியமாகும். இந்த 4 ரக்காத்துகளையும் தொழுது முடிப்பதற்கு அவகாசம் இல்லாவிட்டால் லுஹர கலா செய்வது அவசியம் கிடையாது. மாற்றமாக அந்த நேரத்தினுடைய தொழுகையை மாத்திரம் அவள் கலா செய்வது அவள் மீது அவசியமாகும். அடுத்து ஒரு பெண்மணிக்கு ஹைல் மாதவிடாயுடைய இரத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பெண்மணி சுத்தமாக இருக்கின்றார். சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஹைல் வருகின்றது, அந்த ஹைலுடைய இரத்தம் வெளியாகின்றது. அது எப்ப வெளியாகுது? ஒரு தொழுகையினுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்னால். தொழுகையினுடைய நேரம் நுழைந்ததற்கு பின்னால் அந்த தொழுகையை தொழுவதற்கு முன்னால் இரத்தம் வெளியாகுது. அந்த பெண்மணிக்கு அந்த தொழுகையை மீட்டுவது அவசியமா இல்லையா? உதாரணத்தின் மூலமாக வரைக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி சுத்தமாக இருக்கின்றால் ஹைதும் எதுவும் ஏற்படலை, முகருடைய அதான் சொல்லப்படுது, முகருடைய அதான் சொல்லி ஒரு 10 நிமிடத்துக்கு பின்னால் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு பின்னால் ஏதோ அடிப்பு அசருக்கு முன்னால் இவருக்கு ஹைலைட் படுகின்றது, நடுவில் ஹைலைட் படுகின்றது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் பின்னால் ஹைலைட் படுகின்றது. ஆனால் அவள் நுகருடைய தொழுகையை தொழுதிருக்கவில்லை, இன்னும் டைம் இருக்குதுதானே என்பதாக நினைத்து பின்னால் தொழுது கொள்ளலாம் என்ற நீயத்துடன் இருந்தாள். அந்த தொழுகையை நிறைவேற்றியிருக்கவில்லை. எனவே இடையில் ஹைல் ஏற்பட்டுவிட்டால் அவளுக்கு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும், அந்த பெண்மணி அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு போதுமான டைமை அடைந்து கொண்டாளா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு போதுமான அந்த நேரத்தை அடைந்திருந்தால் அவள் மீது தொழுவது அவசியமாகும். அந்த நேரத்தை அடையாவிட்டால் அந்த தொழுகை அவள் மீது பின்னால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு 12 மணிக்கு அவருடைய அதான் சொல்லப்படுது, அதான் சொல்லப்பட்டதற்கு பின்னால் இவளுக்கு அதான் சொல்லப்படக்கூடிய இடத்துல ஹைல் எதுவும் கிடையாது, சுத்தமானவராக இருந்தார். அதான் சொல்லி முடிகிறத்துடன் ஒரு நிமிடத்திலே அவளுக்கு ஹைல் ஏற்பட்டது. எனவே இந்த பெண்மணி அவளுடைய ஹைலுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் இந்த தொழுகையை முகருடைய தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவளுக்கு ஒரு நிமிடத்துக்கு உள்ளால் அந்த குறுகிய நேரத்துக்கு உள்ளால் 4 ரக்காத்துகள் தொழுது முடிக்க டைம் போதாது. அதே சந்தர்ப்பத்தில் 5 நிமிடம், 3 நிமிடம், 2 நிமிடம் அதற்கு பின்னால் ஹைல் ஏற்பட்டால் அவள் அந்த ஹைலிருந்து சுத்தமானதற்கு பின்னால் அந்த முகருடைய தொழுகையை கலா செய்வது அவள் மீது அவசியமாகும். காரணம், அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த 4 ரக்காத்துகளையும் தொழுது முடிப்பதற்கு அவகாசம் இருக்கின்றது. இது 2வது மசாலா. இவர்களுடன் சம்பந்தப்படக்கூடிய 3வது மசாலா தான் ஹைல். அதே போன்று நிஃபாஸ், இது ஏற்பட்ட இந்த பெண்களுக்கு குர்ஆன் ஓதலாமா ஓத முடியாதா? நாம் மேலே சொன்னோம், ஹராமாக்கப்பட்ட 8 விடயங்கள் ஒன்றுதான் கிராஅத்துல் குர்ஆன், மஸ்துல் குர்ஆன், ஹம்லுல் குர்ஆன். குர்ஆன் ஓதவும் முடியாது, குர்ஆனை தொடவும் முடியாது, குர்ஆனை சுமக்கவும் முடியாது. எனவே இந்த அடிப்படையில் எந்த ஒரு பெண்ணுக்கும் குர்ஆனை ஓதவோ தொடவோ சுமக்கவோ முடியாது என்றால் ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கின்றது, லா தக்ரஉல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅன் மினல் குர்ஆன். குளிப்பு கடுமையான ஒரு ஆண், அதே போன்று மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் குர்ஆனை ஓதக்கூடாது, ஓத வேண்டாம் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் அவளுக்கு ஓத முடியாது. ஆனால் குர்ஆனை யாராவது விரித்து வைத்திருக்கின்றார்கள், அல்லது நாம் சில சூறாக்களை மரணம் செய்திருக்கின்றோம், உள்ளத்தால் எனக்கு ஓதலாம், உள்ளத்தால் அப்படியே நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாம் வார்த்தை வெளியாமல் சும்மா ஓதிக்கொண்டிருக்கின்றோம், குர்ஆனுடைய ஆயத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, இது ஜாயிஸாகும் ஆகுமானதாகும். ஆனால் இந்த மசாலாவுடன் சின்ன ஒரு பிரச்சனை வரை, தற்காலத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்மணி குர்ஆனை பாடமாக்கின்றார் ஹாஃபிதாவாக, அதே போன்று ஒரு பெண்மணி சில பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸை வச்சு சில விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த பெண்மணி 15 நாட்களுக்கு தொடர்ச்சியாக குர்ஆனை ஓதாமல் விட்டுவிட்டால் குர்ஆன் மறந்து போயிடும். எனவே இது போன்ற இக்கட்டான சந்தர்ப்ப நிலைமைகளுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பெண்மணிக்கு விக்ருடைய நீயத்துடன் அந்த குர்ஆனை ஓதலாம். நாம் குர்ஆன் ஓதுகின்ற நீயத்து இல்லாமல் எவ்வாறு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற விக்ரோ அந்த நீயத்துடன் குர்ஆனை ஓதுறது ஜாயிஸாகும். அதுவும் அவளுக்கு குர்ஆனை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. எனவே அது போன்றவர்கள் வேற ஒருவரின் மூலமாக குர்ஆனை முன்னால் வைத்து தாள்களை பிறற்ற விடயங்கள் ஈடுபட வேண்டும், குர்ஆனை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. அதே போன்று குர்ஆன் தஃப்ஸீருடைய கிதாபுகளை ஓதி கொடுக்கக்கூடிய அந்த பெண்கள் முஅல்லிமாக்கள், இவர்களுக்கு இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்கின்றது. குர்ஆனுடைய ஆயத்துகளை மாணவிகளின் மூலமாக ஓத வைக்கிறது, அதுக்குரிய தஃப்ஸீர்களை இவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது அதுக்குரிய முறை, நிர்பந்தமாக அப்படி கட்டாயம் ஓதித்தான் ஆகணும். அவ்வாறான கட்டங்களில் விக்ருடைய நியத்தில் இதை செய்து கொள்ளலாம். 4வது மசலா ஹைர், அதே போல நிஃபாஸ். ஏற்பட்ட இந்த பெண்மணிக்கு தஸ்பீஹ், ஏனைய துஆக்கள் இவைகளை ஓத முடியுமா முடியாது? ஹைர் மாதவிடா, மாதவிடா அதே போன்று நிஃபாஸ் ஏற்பட்ட இந்த பெண்களுக்கு குர்ஆனை தவிர ஏனைய அனைத்து அதுக்கார்கள் திக்ர்கள் அனைத்தையும் அனைத்திலும் ஈடுபடலாம், ஈடுபடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அது மாத்திரமில்ல, சில குர்ஆனுடைய ஆயத்துகளையும் விக்ரன் அவருக்கு ஓதலாம். உதாரணத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய ஆயத்து சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்ற ஆயத்து ஓதல சுன்னத்து. எனவே அந்த பெண்ணுக்கு விக்ருடைய நீயத்துடன் இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளையும் மேல் சொல்லப்பட்ட பிரகாரம் ஓதுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதே போன்று ஏனைய அதுக்கார்கள் திக்ர்களிலும் ஈடுபடுவதற்கு அவளுக்கு அனுமதி இருக்கின்றது. அவளுடன் சம்பந்தப்படக்கூடிய அடுத்த மசலா, ஒரு பெண்மணி ஹைம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் சுத்தமடைகின்றாள். இந்த பெண்மணிக்கு பகல் நேரத்தில் சுத்தமடைந்த இந்த பெண்மணிக்கு மகரிபு வரும் வரைக்கும் எதுவும் எதையும் உண்ண முடியுமா முடியாதா? இது போன்ற பெண்களுக்கு மகரிபு வரைக்கும் சாப்பிடுவது, உண்ணுவது, பருவது அனைத்தும் ஜாயிஸாகும். அதனை தடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வாறு ஹைதுடைய காலத்தில் இருந்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நோன்பை அவர்கள் மீட்டுவது அவசியமாகும். 6வது மசலா, ஒரு பெண்மணி நோம்பு பிடித்து நோம்பு காலத்தில் ஒரு பெண்மணி சுத்தமானவளாக இருக்கின்றாள். சுபஹுடைய அதான் சொல்லப்படுவதற்கு ஓரிரு நிமிடத்துக்கு முன்னால் ஹைல் ஏற்படுகிறது, ஹைலுடைய இரத்தம் வெளியாகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இவளுக்கு நோம்பு பிடிக்கலாமா? குளிக்காமல் நோம்பு ஒரு பெண்மணிக்கு ஹைல் ஏற்பட்டிருக்கின்றது, மன்னிக்கவும், ஒரு பெண்மணிக்கு ஹைல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பெண்மணி ஃபஜ்ருடைய சுபஹ்னுடைய அதான் சொல்லப்படுவதற்கு ஓரிரு நிமிடங்களுக்கு முன்னால் சுத்தமடைகின்றார். சஹருடைய சாப்பாடை சாப்பிடுவதாக இருந்தால் குளிக்காமல் தான் சாப்பிடணும், குளித்தால் சஹருடைய சாப்பாடு சாப்பிடவும் முடியாது. இது போன்ற பெண்மணி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இது போன்ற பெண்மணிக்கு குளிக்க முன்னால் சாப்பாடை உட்கொள்ளலாம், நீயத்து வைத்துக் கொள்ளலாம். குளிப்பை ஃபஜருக்கு பின்னால் குளித்துக் கொள்ளலாம், பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கின்றது. குளிக்காமல் நோன்பு நோக்க கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. ஏழாவது மசலா, ஒரு பெண்மணி, நாம் சொன்னோம் தவாஃபுல் இஃபாதா. தவாஃபுல் இஃபாதா என்றால் ஹஜ்ஜுடைய கடமைகள்ல இறுதி கடமை, இறுதி கடமை என்று உள்ளதுதான் தவாஃபுல் இஃபாதா. ஹஜ்ஜுடைய அனைத்து கடமைகளும் மினா அரஃபாவில் சரித்திரைக்கு பின்னால இறுதியாக பைத்துல்லா வந்து தவாஃப் செய்ய வேண்டும். இந்த தவாஃப் செய்தால்தான் அவள் சுத்தமா, அதாவது அவளுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும். இது செய்யாத வரைக்கும் அவளுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஒரு பெண்மணிக்கு நாம் சொன்னோம், ஹைல் ஏற்பட்டிருந்தால் சுத்தமாகின்ற வரைக்கும் இருந்து தவாஃபை முடித்துவிட்டு தான் நாடு திரும்ப வேணும். அவ்வாறு அவள் ஹைல் முடியாவிட்டால் ஹைல் முடிகின்ற வரைக்கும் மக்காவிலே இருந்து அவள் வந்துவிட வேண்டும். மக்காவிலே இருந்து தவாஃப் செய்துவிட்டு தான் திரும்ப வேண்டும். அது சுத்தமாகின்ற வரைக்கும் மக்காவிலே இருக்க வேண்டும். ஆனால் இந்தியுடைய நிலைமையை பார்க்கின்றோம், ஒரு பெண்மணிக்கு இது போன்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டால் நாம் நினைப்பது போன்று எமக்கு நின்று சுத்தமானதற்கு பின்னால் தவாஃப் செய்து வர முடியாது. காரணம், ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குரூப்பில் போகின்றார்கள். அந்த குரூப்புடைய குறிப்பிட்ட கால நேரமைக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் திரும்ப வந்து விடுவார்கள், நாடு திரும்பி விடுவார்கள். எம்மில் ஒருவருக்காக அவர்கள் அவர்களுடைய பிழைத்தையோ எதையோ பிற்படுத்த மாட்டார்கள். எனவே இந்த அடிப்படையில் இவர்கள் என்ன செய்யலாம்? எனவே இந்த நிர்பந்தத்தின் காரணமாக எமது ஃபுகஹாக்கள் சிலர் ஒரு அனுமதி தந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹனபி மதஹபை பின்பற்றி, அதே போன்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதஹபை பின்பற்றுவது அவருக்கு ஜாயிதாகும். அதாவது பைத்துல்லாவை தவாஃப் செய்வாள், அதற்கு பின்னால் ஒரு ஒட்டகத்தை அவள் கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகத்தை அந்த பைத்துல்லாவை தவாஃப் செய்த அந்த குற்றத்துக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். மேலும் அவள் பைத்துல்லாவுக்கு ஹரத்துக்குள் நுழைந்த அந்த பாவத்துக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுத்துவிட்டு அவள் நாடு திரும்புவாள். அதற்கு பின்னால் அவளுடைய இஹ்ராத்தையும் கலைந்து விடலாம், அவளுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். இறுதியான மசலா, இதோட சம்பந்தப்படக்கூடிய, பொதுவாக பெண்கள் புறத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான், ஹஜ்ஜுடைய காலங்களில் நோம்புடைய காலத்தில் எல்லாரும் ஒன்றுக்கு ஹஜ் செய்கின்றார்கள், நோம்பு நோக்கின்றார்கள், அந்த காலத்தில் இந்த ஹைல் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் 5 நாட்கள் என்றும் 6 நாட்கள் என்றும் நோம்பை விட்டு விடுகின்றோம். ஏனைய நாட்களில் அதை பிடிப்பதற்கு, அதே போன்று ஹஜ்ஜுடைய காலம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரப்போகுது, கடமையானது. ஏனைய நாட்களில் அதை செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கின்றது, கைசேதப்படுகின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹைலை பிற்போடுவதற்காக, இந்த ஹைல் குறிப்பிட்ட காலங்களில் வராமல் இருப்பதற்காக தடுப்பு மருந்துகளை பாவிக்கலாமா? பொதுவாக சொல்வதாக இருந்தால் இந்த தடுப்பு மருந்துகளை பாவிக்க முடியாது. ஆனால் இவ்வாறான ஒரு நிர்பந்தம் இருப்பதாக இருந்தால், நிர்பந்தம் இந்த இரண்டுக்கும் மாற்றிருந்தால், அதாவது நோன்பு ஹஜ் அல்லது ஒரு பெண்ணுடைய திருமணம் வரப்போகின்றது, திருமணத்துடைய டேட்டை பார்த்து அது அவங்களுடைய ஹைதுடைய காலமாக இருக்கின்றது, அதனால இந்த டெப்லெட்டை பாவிக்கிறது, இது முடியாது. ஹஜ்ஜுடைய ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் ஒரு அனுமதி இருக்கின்றது, அந்த பெண்ணுக்கு அந்த தடுப்பு மருந்தை பாவிக்கலாம். நிபந்தனைகள் என்ன? நிபந்தனை, நம்பிக்கையான முஸ்லிமான ஒரு டாக்டரை அணுகணும். அந்த டாக்டரை போய் சந்தித்து தனது உடம்பை காட்டணும். இந்த உடம்புக்கு இந்த டேப்லெட்டை, இந்த மருந்தை பாவித்தால் ஏதாவது விளைவு ஏற்படுமா ஏற்படாதா? விளைவு ஏற்படும் என்று அந்த டாக்டர் சொன்னால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு எந்த விதத்திலும் இந்த தடுப்பு மருந்துகளை பாவிக்க முடியாது. அதற்கு மாற்றமான முறையில் அந்த நம்பிக்கையான அந்த டாக்டர் சொல்கின்றார், குறுகிய கொஞ்சம் காலத்துக்கு இவ்வாறு தடுப்பு மருந்தை பாய்ப்பதனால் உங்களுடைய உடம்புக்கு எந்த ஒரு விளைவும் ஏற்பட மாட்டாது, அது எந்த ஒரு நோயின் பக்கம் இட்டு செலுத்த மாட்டாது. என்பதாக அவர் மசூரா ஆலோசனை தந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அதனை குறுகிய அந்த இரண்டு காலத்தில் மாத்திரம் பாய்ப்பதற்கு ஷரியத் அனுமதி அளித்திருக்கின்றது. ஹாயிதாவுடைய அதே போன்று நிபாத் ஹைல் சம்பந்தப்பட்ட இந்த விடயங்களை ஏதோ ஒரு அடிப்படையில் சுருக்கமாக பார்ப்போம். எனவே இது சம்பந்தமான இந்த பாடத்துடன் சம்பந்தப்படக்கூடிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எழுதி அனுப்புங்க, அதுக்குரிய பதில்கள் சொல்லப்படும். கேள்வி, நாம் சொன்னோம் அதாவது மூன்று அல்லது ஐந்து நாட்கள் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வளமையாக வருகின்றது, ஆனால் 15 நாளுக்கு உள்ளே அந்த பெண்ணுக்கு அந்த வளமைக்கு மாற்றமான முறையில் மாதவிடாய் ஏற்படுகின்றது, இரத்தம் வருகின்றது. எனவே அந்த 15 நாட்களுக்கு உள்ளே வரக்கூடிய இந்த இரத்தம் ஹைலா இல்லையா என்பது ஒரு கேள்வி. எனவே நாம் சொன்னோம் இந்த வளமையாக வரக்கூடிய அந்த பெண்மணி மாற்றமான முறையில் வருகிறது. உதாரணத்துக்கு 5 அல்லது 3 நாட்கள் வரக்கூடிய இந்த பெண்மணிக்கு அதுக்கு பின்னால் 15 நாள் வரைக்கும் வருகிறது. அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். அவள் அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடியவளாக இருக்கின்றாளா அல்லது இல்லையா? பிரித்தறியக்கூடியவளாக இருந்தால் எந்த இரத்தம் கட்டியான நிறத்தில் வருகின்றதோ அதை ஹைல் என்பதாகவும் ஏனைய இவைகளை ஹைல் இல்லை என்பதாக முடிவுக்கு வருவோம். அவ்வாறு ஏனையவை பிரித்தறியக்கூடிய நிலைமையில் இல்லாவிட்டால் அந்த பெண்மணி அந்த நேரத்தில் அவளுடைய ஹைல் நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இரண்டுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடிய தன்மை கிடையாது. அவ்வாறாக இருந்தால் அவளுடைய வளமை பிரகாரம் ஏனைய மாதங்களில் 3 அல்லது 5 நாட்கள் வருவதாக இருந்தால் அந்த காலங்களை ஹைல் என கருதி ஏனைய காலங்கள் இஸ்திஹாலா நோயின் மூலமாக வெளிப்படக்கூடிய இரத்தம் என கருதி அந்த காலங்களில் ஏனைய கடமைகளை தொழுகைகளை நிறைவேற்றுவது அவசியமாகும். இன்னொரு கேள்வி, ஒரு பெண் 3 அல்லது 4 நாட்கள் ஹைல் வருகின்றது, அதற்கு பின்னால் அந்த பெண்மணி தனது கணவனுடன் உடல் உறவு கொள்கின்றார். திரும்ப 15 நாட்களுக்கு பின்னால் திரும்ப அந்த ஹைலுடைய இரத்தம் வருகின்றது. கேள்வி, இது ஹைலா இல்லையா? நாம் பார்க்கணும் அந்த நேரத்தில் இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆக குறைந்தது 15 நாட்கள் இருக்கணும். 15 நாட்களுக்கு அங்கு அதுக்கு பின்னால் வந்தால் அது ஹைல் தான், அதுக்கு உள்ள வந்தால் அது ஹைல் கிடையாது. இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய நாளுடைய எண்ணிக்கையை பார்க்கிறோம், அது 15 நாட்களுக்கு உள்ளே இருந்தால் அது ஹைலாகும், அதுக்கு வெளியே இருந்தால் ஹைலாகும், அதுக்கு உள்ளே வந்திருந்தால் அது ஹைல் கிடையாது. குளிர்காலத்தில் ஹைல் ஏற்பட்டு குளிக்கணும். கேள்வி, ஹைல் ஏற்பட்டு குளிக்காமல் தயமம் செய்தால் அதனுடைய சட்டம் என்னது? அந்த தொழுகையை மீட்டணும். உண்மையிலே குளிர்காலத்தில் ஹைல் ஏதோ ஏற்பட்டு கடுமையான குளிராக இருக்குது, குளிக்க முடியாமல் இருந்தால் அந்த நேரத்தில் தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் எப்ப அந்த பகலுடைய நேரம் ஆகுதோ அந்த நேரத்தில் சுடுதண்ணீர் மூலமாக ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் குளித்து தொழணும், அந்த தொழுகப்பட்ட தொழுகையையும் மீட்டணும். அடுத்து பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு ஹைல் ஏற்பட்ட பெண்மணி எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும்?
நாம் சொன்னோம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியுடைய சட்டம், பிரயாணம் செய்கின்றால் பிரயாணத்தில் ஹாயிலாவாக, அதாவது ஹைல் ஏற்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். அதற்கு பின்னால் அந்த பெண்மணி சுத்தத்தை அடைகின்றார். பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுத்தத்தை அடைகின்றார். அந்த சுத்தத்தை அடையக்கூடிய நேரத்தை கவனிக்கணும். உதாரணத்துக்கு நாம் உதாரணத்துக்கு சொன்னோம் அசருடைய தொழுகை. ஒரு பெண்மணி பிரயாணத்தில் இருக்கின்றால் மகரிபுடைய தொழுகை 6 மணிக்கு என்று வைத்துக்கோங்க. அந்த பெண்மணி சுத்தத்தை அடைகின்றால் வாங்கு சொல்வதற்கு 1 நிமிடங்களுக்கு முன்னால். இப்ப இந்த பெண்மணிக்கு அந்த பரதான தொழுகை, அந்த அசருடைய தொழுகை கடமை, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன், பொதுவாக தக்பீரத்துல் இஹ்ராம் முதலாவது தக்பீரை கட்டக்கூடிய அளவு டைம் இருந்தால் தொழுகை கடமை. ஆனால் அதுக்கு முன்னால் உள்ள தொழுகை அந்த விதயம்தான் இந்த விளங்க வேண்டிய ஒரு விடயம். எனவே இந்த பெண்மணி பிரயாணத்தில் இருக்கும் பொழுது 2 தொழுகைகளை சேர்க்கிறது இவளுக்கு ஜாயிஸாகும். எனவே அசருடைய நேரத்தை அடைந்த இந்த பெண்மணிக்கு லுஹரை பிற்படுத்தி லுஹருடைய நேர தொழுகையையும் சேர்த்து தொழலாம். எனவே இந்த பெண்மணி சுத்தமாக கூடிய நேரத்தில் அந்த அசருடைய நேரத்தில் சுத்தமானால் அசருடைய தொழுகையை பூர்த்தியான முறையில் தொழுவதற்குரிய நேரத்தை அடைந்து கொண்டால் அவளுக்கு அந்த அசருடைய தொழுகையை மாத்திரமில்லை, அதுக்கு முன்னால் உள்ள லுஹருடைய தொழுகையையும் தொழுறது அவசியமாகும். இது ஒரு பெண்மணி ஹாயிலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சஃபரில் நடந்து கொள்ள வேண்டிய விடயம். அந்த நேரத்தை அடையாவிட்டால், அந்த நேரம் உதாரணத்துக்கு மாரிவுக்கு பாங்கு சொல்வதற்கு 1 செகண்ட் 3-4 செகண்டுக்கு முன்னால் அந்த பெண்மணி சுத்தமடைகின்றாள். அந்த பெண்மணிக்கு அசருடைய தொழுகையை அந்த 1 செகண்ட்களில் தொழுது முடிக்க டைம் போதாது. இந்த அடிப்படையில் அவளுக்கு அந்த தொழுகை மாத்திரம்தான் கடமையாகும். ஏன், தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்வதற்கு டைம் இருக்கின்றது. அசருடைய தொழுகை மாத்திரம்தான் அவளுக்கு கடமையாகும், அதற்கு முன்னால் உள்ள லுஹருடைய தொழுகை அவள் மீது கடமை கிடையாது. இன்னொரு கேள்வி, ஒரு பெண்மணிக்கு 7 நாட்கள் வலிமையாக வருது, அதுக்கு பின்னால் சாதாரணமான ஒரு நிறத்தில் இரத்தம் வெளியாகுது. நாம் சொன்னோம் வலிமையாக 7 நாட்கள் வருது, அந்த 7 நாட்களுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடிய தன்மை இருந்தால் அந்த அடிப்படையில் அதுக்கு பின்னால் வரக்கூடியவைகள் அது இஸ்திஹாலா என்று கருதி அந்த காலங்களில் தொழுவது, ஏனைய கடமைகளை நிறைவேற்றுவது சுத்தமாகும். எனவே அந்த இரத்தங்களுடன் அவளுக்கு எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. நாம் சொன்னதை போன்று அந்த பெண்மணி முதலாவதாக தனது மக்கஸ்தலத்தை கழுக வேண்டும். அதுக்கு பின்னால் அதனை புடவத்தின் மூலமாக அல்லது கோட்டஸ் மூலமாக அதனை மறைக்க வேண்டும். அதற்கு பின்னால் உடனடியாக உதவு செய்ய வேண்டும், உடனடியாக தொழ வேண்டும். அது எமது ஆடைகள் படாவிட்டாலும் சரி அந்த இரத்தத்துடன் எந்த விதத்திலும் தொழ முடியாது. இவ்வாறான சுத்தமான முறைகளை கையாண்டதற்கு பின்னால் தான் தொழணும். சவாப்புல் இஃபாதாவும் பொழுது நாம் சொன்னோம் 7வது இக்கட்டான அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஒட்டகம் கொடுத்து விட்டு எமது ஹஜ்ஜுடைய கடமைகளை முடித்து விட்டு வரலாம் என்பதாக. ஒட்டகம் தான் கொடுக்கணும், ஏனைய பொருட்கள் ஆடு அல்லது மாடு கொடுக்க முடியுமா என்பதாக கிதாபில் எழுதப்பட்டுள்ள கிதாபில் எழுதப்பட்டிருக்கு ஒட்டகம் தான். எனவே அந்த கிதாபுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒட்டகம் என நினைக்கிறேன். ஒரு பெண்மணி நோன்பாளியாக இருக்கின்றால் அந்த நேரத்தில் பகலுடைய நேரத்தில் நோன்பை திறப்பதற்கு முன்னால் ஹைல் ஏற்படுகின்றது. இந்த பெண்மணிக்கு அந்த நோன்பை கலா செய்வது அவசியமாகும். ஹைலுடைய குறிப்பு முறை நீயத்து எவ்வாறு, அது ஒரு கேள்வி. ஹைலுடைய குறிப்பு முறை அதே போல் நீயத்து. நீயத்து பொதுவாக பரலான குறிப்பை குறிக்கின்றேன் என்பதாக நீயத்து வைத்தல். அதனுடைய முறை நாம் சுருக்கமாக சொன்னோம் ஃபர்து 2 தான், ஒன்று நிலைத்தல், ஒன்று நினைத்தல். நினைத்தல் நியத்து வைத்தல், நிலைத்தல் முழு உடம்பையும் நிலைத்தல். உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் தண்ணீர் போய் சேர வேண்டும். அது முடி மிருதுவான முடியாக இருந்தாலும் சரி, கடினமான முடியாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்திரத்தில் நாம் விசேஷமாக ஒரு விடயத்தை சொன்னோம், பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்களுடைய கலாஹாஜர் அவர்களுடைய ஒன்றென்று போகக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்தால் அவர்களுடைய வெக்கஸ்தலத்திலிருந்து உட்பகிலிருந்து வெளியே தெரிவிடக்கூடிய வெளியாகக்கூடிய அந்த இடமும் அதாவது கழுகப்பட வேண்டும், அந்த இடத்திலும் தண்ணீர் போய் சேர வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அது குளிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எங்களுடைய மதஹபை விட்டுவிட்டு வேற மதஹபுகளை சில விடயங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா ஏலா என்பது ஒரு கேள்வி. நிர்பந்தமான நிலைமை. நாம் இன்றைய பாடத்துல வேற மதஹபை பின்பற்றுவதாக ஒரே ஒரு மசாலாவை சொன்னோம், அதாவது தவாஃபுல் இஃபாதாவுடைய மசாலா. தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜினுடைய கடைசி கடமை, இறுதி கடமை. அதை செய்யாவிட்டால் ஒரு பெண்ணுக்கு நாடு திரும்ப முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பெண் அசுத்தமானவளாக இருந்தால் அந்த பூர்த்தியான முறையில் சுத்தம் அடைகின்ற வரைக்கும் மக்காவிலே இருக்கணும். மக்காவில் இருந்து சுத்தம் அடைந்ததற்கு பின்னால் பைத்துல்லா தவாஃப் செய்துட்டு தான் நாடு திரும்பணும். அவ்வாறு நாடு திரும்பாவிட்டால் அவள் எஹ்ராத்துடனே இருக்கணும், அவளுடைய ஹஜ் பூர்த்தியாக மாட்டாது. ஆனால் இந்தியுடைய நிலைமையை பார்த்தால் எமக்கு நினைத்த பிரகாரம் பிரயாணம் செய்து வர முடியாது. இன்று நாம் ஒவ்வொரு குரூப்பில் போகின்றோம், அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் எமது பிளைட் வரக்கூடிய கால நேரங்கள் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே இது போன்ற இந்த இக்கட்டான சந்தர்ப்பங்களில் வேற எதுவும் செய்ய முடியாது, நிற்கவும் முடியாது. அந்த சந்தர்ப்பங்களில் மாத்திரம் இது போன்ற விடயங்களை எமது புக்காக்கள் அனுமதி தந்திருக்கின்றார்கள் பின்பற்ற முடியும் என்பதாக. ஏனைய எல்லா விடயங்களும் பின்பற்ற முடியாது. தொடர்ச்சியாக ஒரு பெண்ணுக்கு இரத்தம் தொடர்ச்சியாக வந்துட்டே இருப்பதாக இருந்தால் நாம் சொன்னோம், அந்த பெண்ணுடைய ஆரம்ப நிலைமையை பொறுத்தவரை முதல் முதலாக வரக்கூடியதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்க்கணும். அந்த பெண் அந்த இரத்தங்களுக்கு மத்தியில் பிரித்தறியக்கூடியவராக இருக்கின்றாரா இல்லையா? பிரித்தறியக்கூடியவராக இருந்து அது 15 நாட்களுக்கு உள்ளே இருந்தால் அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய கட்டியாக அந்த நிறத்தில் வரக்கூடிய அதை ஹைல் என்பதாகவும் ஏனையவைகளை ஹைல் இல்லை என்பதாகவும் நாம் முடிவெடுப்போம். அவ்வாறு இந்த கேள்வியின் பிரகாரம் தொடர்ச்சியாக வருது, தொடர்ச்சியாக வருது, பிரித்தறியக்கூடிய நிலைமை இல்லாவிட்டால் நாளும் தெரியாது காலமும் தெரியாது. எவ்வளவு அளவு வருது, எத்தனை நாள் வருது, அதே போன்று ஒவ்வொரு மாதம் எப்பிலிருந்து எதுவரைக்கும் வருது, அதுவும் தெரியாவிட்டால் அந்த பெண்மணியுடைய நிலைமை, அதாவது அந்த பெண்மணிக்கு எல்லா நாட்களும் தொழுகையே தொழணும், அதே போன்று தனது கணவர்களுடன் ஒன்று சேரவும் முடியாது, அனைத்தும் அவள் மீது ஹராமாகவும் தொழுறதும் அவசியமாகும். தொழுகையில் மாத்திரம்தான் குர்ஆனை ஓதுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஒரு பெண்மணிக்கு நோன்பு திறப்பதற்கு முன்னால் ஹைல் ஏற்பட்டால், ஒரு பெண்மணிக்கு நோன்பு திறப்பதற்கு முன்னால் ஹைல் ஏற்படுது, அது நோன்பு அதான் சொல்லப்படுறதுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னால ஏற்பட்டாலும் அந்த நோன்பு அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நோன்ப கதா செய்ய வேண்டிய அவசியம். அடுத்த கேள்வி, ஹைல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆயத்துல் குர்சி சந்தர்ப்ப துஆக்கள் இவைகளை ஓத முடியுமா? நாம் சொன்னோம் இரண்டாக விலை கொள்ளணும். ஒன்று குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுறது, அதே போன்று ஏனைய துவா திக்ர்களை ஓதுறது. துவா திக்ர் இவைகளை ஹைதுடைய காலங்களில் ஓதலாம், அதுக்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் குர்ஆனுடைய ஆயத்தை நிர்பந்தமான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஓதலாம். நாம் அந்த முஅல்லிமாக்களுடைய குர்ஆனை பாடமிடக்கூடிய குர்ஆனுடைய பாடம் நடத்தக்கூடிய அவர்களுடைய விடயத்தை சொன்னோம். அவ்வாறு இல்லாமல் ஏனையவர்களுக்கு ஆயத்துல் குர்சி ஏனைய சின்ன சின்ன சூறாக்கள் வலிமையாக ஓதக்கூடிய இவைகளையும் ஹைதுடைய காலத்தில் ஓதலாம். திக்ருடைய நீயத்துடன் குர்ஆனை ஓதுகின்றோம் என்ற நீயத்து இல்லாமல் திக்ருடைய நீயத்துடன் இவைகளை ஓதுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஒரு பெண்மணிக்கு ஹைல் வராவிட்டால், உதாரணத்துக்கு வலிமையாக ஹைல் வருது, இந்த மாதம் ஹைல் வராவிட்டால் அந்த காலத்துக்கு போன மாதம் இந்த 5 நாட்களும் ஹைல் வந்தது, அதனால இந்த மாதம் வர இல்லையே, அதனால இந்த மாதம் தொழ வேண்டிய அந்த 5 நாட்களும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்பது கிடையாது. மாற்றமாக அந்த சுத்தமாக இருந்தால் அந்த நாட்களில் அவள் தொழ வேண்டும், ஏனைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த கேள்வி, மகரிபுக்கு செய்த உதுவுடன் இஷாவை தொழ முடியுமா? பொதுவாக இந்த மசாலா ஒரு ஹாயிலாவுக்கு வரமாட்டாது, ஹைல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட சம்பந்தப்பட்டது இல்ல. மாற்றமாக இந்த மசாலா எவளோட சம்பந்தப்படுது என்றால், ஒரு பெண்மணி அந்த ஹைலுடைய காலத்தை விட மேலதிகமாக நோயின் காரணமாக இரத்தம் வருது. எனவே அந்த பெண்மணிக்கு நாம் சொன்னோம், ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்வது அவசியமாகும். அந்த பெண்மணி உது செய்வதற்கு முன்னால், தொழுவதற்கு முன்னால், அவள் மேல் சொல்லப்பட்ட பிரகாரம் சுத்தம் செய்யணும், அதே போல் அதனை மறைத்துக் கொள்ளணும், அனைத்தும் அவசியமாகும். இந்த அடிப்படையில் மகரிபுக்கு ஒரு பெண் உதவு செய்தால், அது போன்று சுத்தம் செய்தால், அதுக்கு பின்னால் எதுவும் வெளியாக விட்டாலும் கூட திரும்ப உதவு செய்து திரும்ப சுத்தங்களை மேற்கொள்வது அவள் மீது அவசியமா? தொடர்ச்சியாக 3-4 மாதங்கள் ஒரு பெண்ணுக்கு ஹைல் வராவிட்டால் டாக்டரை போய் சந்திக்கணுமா இல்லையா? பொதுவாக ஹைலை பொறுத்தவரையில அது வராவிட்டால் வருவதற்கு முன்னாலே சிலருடைய வயிற்றில் நோவு, உடம்பில் நோவு, அது வந்துட்டே இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு பெண்மணி 50 வயசு தாண்டாத ஒரு குமரி பெண்மணி, அந்த அடிப்படையில் உள்ளவங்களுக்கு தொடர்ச்சியாக 3 மாதங்கள் ஹைல் வராவிட்டால் டாக்டரை போய் சந்தித்து அதுக்குரிய ஆலோசனையை கேட்டுக்கொள்வது மிகவும் சிறந்தது. என்றால் அது தொடர்ச்சியாக வயிற்றுக்கு உள்ளே இருந்தால் அது வேற வேற நோய்களின் பக்கம் அது திருப்புவதற்கு இடம்பாடு இருக்குது. மாடி பாகம் கட்டி இருந்தாலும் கொஸ்டின் வந்துட்டே இருக்கு இந்த பாபுல.